राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म रुग्म व्यामोहतस्थतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् यन कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तघङ्ग्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तान्द्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपाप प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनम् आरामं गुणसञ्जयस्य सधनं मुख्यं सदाश्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेरादेभिः सिद्धौषधम् घोराघौगदवाग्निसञ्जयगणकसंसारमेघानिरः साक्षात् मूलधनम् सताम् विजयते श्रीपद्मनाभप्रभुः கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடைவயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளற்பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அஃதே உலகெல்லாம் உங்கமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகு எம்னோய் வினைகளெல்லாம் சின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசினே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா கீதா சுகீதா കർത്തവ്യൈ കിമന്യശാസ്ത്രസംഗ്രഹൈ യാ സ്വയം പദ്മനാഭസ്യ മുഖപദ്മാ വിനിശ്രിതഃ. ഗീത സർവശ്രേഷ്ഠമാണത്. ഇത് സ്വയം പത്മനാഭനുടെ തിരുമുഖത്താമരളിലിരുന്ന് വെളിവന്ത ഉത്തമമായ ഒരു അമൃതം. ജയ് ബോലോ ഭഗവത്ഗീത കീ ജയ്. പലകോടി ജന്മാവുടെ പുണ്യത്തിനാലേ താൻ മനുഷ്യ ജന്മ വായിക്കരുത്. அந்த மனுஷ ஜன்மாவும் அத்தியாச்சரியமா அதிவிசேஷமாக உத்தமமான திவ்ய தேசங்கள்ல கிடைச்சொடுத்தனா பரமபாக்கியம். அதுலேயும் திருவனந்தபுரத்துல கிடைச்சா ரொம்ப விசேஷம். ஏன்னா சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா. இன்னைக்கு திருவனந்தபுரத்துல நுழைஞ்சோம் அப்படின்னா எச்சைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் ஒரு விதமான கஷ்டமும் நம்மை நெருங்காது. இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரம், குன்று நேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை. மாட மாளிகைகள்லாம் பெரிய பெரிய மலைகள் மாதிரி இருந்துதான் திருவனந்தபுரத்துல. இப்பதான் அங்க பெரிய பெரிய டவர்ஸ் கட்டம் நினைச்சிருந்துருக்கோம். ஒரு காலத்துல எல்லாமே பெருசா இருந்துச்சு. குன்று நேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை. அழகா புஷ்பங்கள்லாம் பூத்து எல்லா பக்கமும் சோலையா இருக்கும்படியான திருவனந்தபுரம். குன்று நேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி புன்னை. மன்றளர் புயல் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே அப்படின்னு சொல்ல. அவ்வளவு விசேஷமான திருவனந்தபுரம். பகவான் விஸ்ராந்தியா படுத்துண்டு சகலருக்கும் அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு திருவனந்தபுரம். பாக்கியத்தினாலே இங்க ஒரு ஜீவிதம் கிடைக்கிறது. இங்கேயே பிறக்கிறோம் அப்படின்னா பாக்கியம். இங்க வாழறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுடுத்துனா கோடி ஜென்ம சுகிருத்தம். நாங்கள்லாம் திருவனந்தபுரம் வாசின்னு யாருமே உரிமை கொண்டாட முடியாது. நான் பத்மநாபரே குஜராத்தி தான், அவரே மைக்ரேட்டட் தான், சரியா? அவர் நான் ஆரம்ப காலத்திலே அனந்தபுரம்னு பத்மநாபரே சொல்ல முடியும். அதனால நாங்கள்லாம் அந்த காலத்திலேருந்து அனந்தபுரம்னு யாருமே சொல்ல முடியாது. பத்மநாபருக்கே ரைட்டு, எல்லாருமே வந்தவர்கள் தான். ஒவ்வொருத்தரா திருவனந்தபுரத்துக்கு வந்து செட்டில் ஆனவர்கள் தான் பத்மநாபன் உள்பட. அதனால வந்து செட்டில் ஆனாலும் இங்க மகாத்மியம் உண்டு. அதுக்காக சொல்ல வர நூத்துக்கு 95% மேல வந்து செட்டில் ஆனவா தான் இருப்பா. இல்ல இல்ல, எங்க தாத்தா காலத்தை வந்தான்னு எதுவும் தாத்தா காலத்தை வந்தாலும் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடியா வந்தவா தான் இங்கிருந்தே அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் அனந்தபுரம் விசேஷமானது. பத்மநாபன் தானே வந்து ஆனந்தமா படுத்திருக்கிற ஒரு இடம் சேரும் தல் அனந்தபுரம். சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் பின்னம் நாம் அறிய சொன்னோம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். சுவாமியே வந்து ஆசையோட படுத்திருக்கிற ஒரு இடம் திருவனந்தபுரம். இங்க நுழைஞ்சாச்சுன்னா சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம் பின்னம் நாம் அறிய சொன்னோம். நான் அறிஞ்சுட்டு சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், இங்க வந்தாச்சுன்னா வினை நோய் எல்லாம் தீர்ந்து போயிடும். தீரும் நோய் வினைகள் எல்லாம், இந்த நோய்க்கெல்லாம் எது ஆதியோ அந்த பிராரப்த கர்மாவையும் அழிச்சு போடும்படியான அனந்தபுரம். அனந்தபுரம் வந்தாச்சு ஆனா வியாதி இருக்கே, அனந்தபுரம் வந்தாச்சு ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கே, அனந்தபுரத்தை தான் இருக்கேன், டெய்லி பத்மநாபர் தான் சேவிச்சுட்டு இருக்கேன், ஆனா மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா, இன்னும் பல கோடி ஜென்மா சுத்த வேண்டியதெல்லாம் கடகட கடகடன்னு இந்த ஜென்மாவிலேயே கழிஞ்சு மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு திரும்பி வரவேண்டிய அவசியம் இல்லாதபடி கடகட கடகடன் கழியறது. இந்த ஜென்மால ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, ஏதோ கவலை வந்திருக்குன்னா ஏதோ சில நாள் சில மாசம் சில வருஷம், திருவனந்தபுரத்தில் இருக்கிறதுனால அப்படியே கழிஞ்சிடும். இல்லைன்னா இது ஒவ்வொன்றத்துக்கும் நீங்க ஒரு 100 ஜென்மா சுத்தணும். யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க, ஒரு கால்வெளிக்கு ஒரு 100 ஜென்மா சுத்தினா அப்படி இருக்கும், அதுக்கு ஒரு 100 நாள் கால்வெளி இருந்தா எப்படி இருக்கும், கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. 100 ஜென்மாவுக்காக சித்தர் எப்படி, ஒரு 100 நாள் கால்வெளி எவ்வளவு எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவு தூரம் கருணாசாகரன் பத்மநாபன் இந்த சலைக்கு வந்தது சலப்பாகையோட போச்சுன்னு இல்லையா. அந்த மாதிரி திருவனந்தபுரம் வந்துட்டோம் அப்படின்னா விரலே போயிக்க வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் நகத்தை சேர்த்து கிளினா ஒரு வலி இருக்கும் நகத்துல, அப்பா வலிக்கிறதே அப்படின்ற வழியா அந்த வலியோட முடிஞ்சு போயிடணும். அதனால தீரும் நோய் வினைகள் எல்லாம் இன்னும் நாம் அறிய சொல்றோம். அதனால திருவனந்தபுரம் அப்படின்றது பெரிய பாக்யம், வைகுந்தத்தை காட்டிலும் சிரேஷ்டமானது அப்படின்றார் ஆச்சரியமா மகாராஜா சுவாதி திருநா. விளாஞ்சோலை பிள்ளை அப்படின்னு ஒரு பாகவதர் இருந்தார், ரொம்ப விசேஷமான ஒரு சிஷ்யன் ஆச்சாரியன், பிள்ளை லோகாச்சாரியா அப்படின்றவருடைய சிஷ்யர். அவர் அந்த பக்கம் இருந்தார், ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் பிள்ளை லோகாச்சாரியர். அதுக்கப்புறம் மதுரை ஜோதிஷ்குடின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டார், அங்கதான் அவர் பரமபதிக்கிறார். பிள்ளை லோகாச்சாரியர் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒரு ஆச்சாரியர், அவருடைய ஒரு சிஷ்யன் தான் விளாஞ்சோலை பிள்ளைன்னு ஒருத்தர். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் அவ்வளவு திவ்ய தேசங்கள் இருக்கு திருவனந்தபுரம் உள்பட. ஆனா அந்த விளாஞ்சோலை பிள்ளை அந்த காலத்திலேயே, நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷங்களுக்கு எல்லாம் முன்னாடியே, ஒரு 500 வருஷங்கள் முன்னாடி கூட வச்சுக்கோங்களேன், அவர் அப்போவே திருவனந்தபுரம் வந்துட்டார். எதுக்குடா அப்படின்னா, கெடுமிடராயவெல்லாம் ஆழ்வார் சொல்லியிருக்கார், சுவாமியே உகந்தப்படுத்தின்றிருக்கும்படியான ஒரு திருவனந்தபுரம், அங்கு அகப்பணி செய்வர் விண்ணோர் நம்மாழ்வார். இங்க பத்மநாபருக்கு 30 கோடி தேவர்களும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காள். அவ்வளவு ஆழ்வாரே சொல்றார், கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாம். திருவனந்தபுரத்துல பத்மநாபர் கோவில்ல தொடப்பத்தை கொண்டு பெருக்கணும் அப்படின்னா வினையெல்லாம் களைஞ்சுடலாம். ஆத்தெல்லாம் குப்பையை பெருக்கி வெள்ள கொட்டுறோம் பார்த்தேடா, வினை அப்படி கொட்ட முடியுமா? கடிச்சே தீரணும் அப்படின்னும், விதி வலிது அப்படின்னும், விதி யாரா மாத்த முடியுமா அப்படின்னு. திருவனந்தபுரத்துக்கு வந்தா இந்த குப்பையெல்லாம் பெருக்கி வெள்ள கொட்டுற மாதிரி தீராத வினைகள் பிராரப்த கர்மாவை அப்படி பெருக்கி அப்படி வெள்ள கொட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு கடுவினை களையலாமே, கடைத்தலை சிக்கப்பெற்றால் கடுவினை களையலாமே. அதனால அந்த விளாஞ்சோலை பிள்ளை, அவர் ஹரிஜன வகுப்பை சேர்ந்தவர், அவர் பிராமணர் கிடையாது, ஹரிஜன் கோவில்கள்லாம் ஏத்த மாட்டாள். ஆனா அப்பொழுதே திருவனந்தபுரத்துக்கு வந்து திருவனந்தபுரத்துல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து சதா சர்வதா பத்மநாப ஸ்மரணம் பண்ணியிருக்கார். கோவிலுக்குள்ள கூட வந்ததில்லை, உள்ள வந்து சுவாமியை பார்த்ததில்லை, ஆழ்வார் பாசுரத்தை கொண்டு பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான் ஜபிச்சு ஹிருதயத்துக்குள்ள பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்திருக்கார் பத்மநாபர். அவ்வளவு சமத்து பத்மநாபர், அவ்வளவு சமத்து அழகா காட்சி கொடுத்திருக்கார். ஒரு ஸ்திதியில போத்தி காத்தால கதவை திறக்க பெருமாளுக்கு, பத்மநாபர் கோவில் கதவை திறந்தா இந்த விளாஞ்சோலை பிள்ளை பத்மநாபருடைய திருவடி வாரத்துல நிக்கிறார் கை ஊப்பிண்டு. போத்திக்கு தூக்கி வாரி போட்டது என்ன அநியாயம், ராஜா கூட உள்ள ஏற முடியாது, அப்பயும் ஏற விட மாட்டேங்கிறா, இப்பயும் ஏற விட மாட்டேங்கிறா, அப்பயாவது உள்ளதான் ஏற விடல, இப்ப உள்ள ஏறத்துக்கே சொல்றான். இன்னும் போச்சுன்னா செம்பக்கத்து மூட்டினா யார் வேணா ஏறலாம்னு சொல்லுவா போல இருக்கு, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதனால பத்மநாபர் பார்த்துட்டு இருக்காரு வச்சுக்கோங்களே, இந்த மாதிரி எத்தனையோ பார்த்த வம்சம் தான் திருவிதாங்கூர் ராஜவம்சம். போத்தி பார்த்தா மகாராஜா கூட உள்ள ஏற மாட்டாள், புலையனாச்சு அரிஜுனனாச்சு, இவன் உள்ள போய் நின்றுட்டு இருக்கானே சே அப்படின்னு கோபமா கதவை அடைச்சுட்டு வெளில வரான் போய் சொல்லலாம் அப்படின்னு. வெளியில வந்தா கோவில் வாசல்ல இந்த விளாஞ்சோலை பிள்ளையோட சிஷ்யாள்லாம் நிக்கிறவளாம். சுவாமி அப்படின்னா, என்ன உங்க ஆச்சாரியம் உள்ள இருக்கார் பார்த்தேன், எப்படி உள்ள போனார் அவர் அப்படின்னு கத்தினாராம். இல்ல சுவாமி, அவர் பரமபதிச்சுட்டார், அவரோட திருமேனிக்கு பத்மநாபோட மாலை கொடுத்ததுன்னா அதை போட்டு பள்ளி படுத்திடுவோம், அந்திம சம்ஸ்காரம் பண்ணுவோம். தூக்கி வாரி போட்டுதான் இன்னைய உள்ள இருந்தாரு அப்படின்னா போய் திறந்து பார்க்கிறார். அழகா விளாஞ்சோலை பிள்ளை அப்படியே பத்மநாபர் திருவடிகள்ல ஐக்கியமாக கோவில்குள்ள நுழைஞ்சதே இல்லை, ஆனா பத்மநாபர் தன் திருவடி வாரத்துல சேர்த்துண்டார்னா எத்தனை வசத்தையும் பார்த்துக்கோங்க. அனந்த பத்மநாப சுவாமி அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான், ஓ அப்ப இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் தியானம் பண்ணிருக்கார். எப்படி மகாராஜா சுவாமி திருநாள் சுவாமியோட திருவடி வாரத்தில் இணைஞ்சார்னு கேள்விப்படுறோமோ அந்த மாதிரி இந்த ஊர்க்காரர் இல்ல விளாஞ்சோலை பிள்ளை அவ்வளவு அழகா இங்க வந்து பத்மநாபருடைய திருவடி வாரத்தில் ஐக்கியமானார்னா கருணாசாகரன் அனந்த பத்மநாப சுவாமி. அத்தனை வசத்தி அந்த அனந்த பத்மநாபர். அப்ப அந்த பத்மநாபனுடைய திருவடி வாரத்தில் இருக்கிறதே பரம பாக்யம். ஒவ்வொரு நாளும் அனந்தபுரத்தில் இருக்கேன் அப்படின்னு இருக்கேள் பாருங்க, இதுவே கோடி ஜென்ம சுகத்தம். அப்ப இந்த பாக்யத்தை நினைச்சிருந்தே ஆனந்தமா வாழும். இப்ப இந்த பாக்யம் இருக்கு, ஆனா பெருச பத்மநாபன் மகிமை நமக்கு இன்னும் புலப்படுறது இல்லை. இதை புலப்படணும் அப்படின்னா பகவத்கீதா. பகவத்கீதா சுவாமியுடைய பலத்தை அத்தனை அழகா பேசுறதா. யாரா பேசுறான்னா சுவாமியே பேசுறார். வேற யாரால சொல்ல முடியும், வேற யாரால பேசிட முடியும்? வேதம் கூட ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டு நேதி 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 இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்றோம். இதுதான் கன்ஃபார்மா சொல்ல முடியல வேதத்துக்கு, ஆனா இதெல்லாம் இல்லைன்னு மட்டும் சொல்ல தெரியாது. இந்த குழந்தைகள் சமயத்துல ஏதாவது ஒரு வஸ்து வேணும்னு தோணிடும், அதுக்கு அந்த வஸ்து தெரியும், ஆனா அதுக்கு சொல்லி காட்ட தெரியல, அதுக்கு பேர் மறந்து போயிடுச்சு. அம்மா இதுவா இது அந்த மாதிரி எழுதும். இது பிரம்மமா இதெல்லாம் இல்ல, ஆனா இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இப்படிதான் பேசுறது. நேதி 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 ஜன்மாத்யஸ்யதோன்வயாது இதரதச்சாதேஷ்வபிஜ்ஞஹஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயஹ தேஜோவாரிமிருதாம். ரொம்ப அழகா பேசுறது ஒண்ணு பாகவதம். வேதத்தினால சொல்ல முடியாத விஷயத்த மகாபாரதத்தினால வர்ணிக்க முடியாத விஷயத்த ஓரளவுக்காவது சொல்லணும்னு ஆசைப்பட்டு வேதவியாசர் சொன்னதுதான் பாகவதம். வசத்தியா பரபிரம்மம் அனிர்வசனீயமான ஒரு வஸ்து. இந்திரிய குணங்களை கொண்டு உணர முடியாத, புத்தியை கொண்டு தீர்மானிக்க முடியாத, காலத்தை கொண்டு கணக்கிட முடியாத, அளந்து பார்க்க முடியாத, ஆனா இதெல்லாம் கொண்டுதான் நாம இதை உணர ட்ரை பண்ணணும். அது ஆச்சரியம். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது ரிஷிகேசன் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு திருநாம். ரிஷிகம்னா இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு ஈசன், இந்த இந்திரியங்களை நியமிக்க கூடியவன். ஆனா இந்த இந்திரியங்களை கொண்டு அவனை உள்ளபடி உணர முடியாது. ஓரளவுக்கு இப்ப நம்ம சொல்ற எல்லாமே ஓரளவுக்கு இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஓரளவுக்கு தான் சொல்றோமே ஒழிய பூரணமா இல்லை. அப்ப அது உணரணும் அப்படின்னா பகவத்கீதா. ஏன்னா கண்ணனே அவ்வளவழகா பேசினான், யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத் வினிஸ்ருதக. என்ன வேணும், இவ்வளவு சாஸ்திரங்கள் கரைச்சு குடிச்சு என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே வேண்டாம். அத்தனை விசேஷம் பகவத்கீதா. கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலத்திலேந்து வந்த ஒரு தேன் அமிர்தம். கீதாமிருதம் மகத்து சொல்றோம் இல்லையா, கீதாமிருதம். கோப்தா கோபாலநந்தனக பார்த்தோ வர்த்தக சுதிர் கோப்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனக பார்த்தோ வர்த்தக சுதிர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். பார்த்தன்தான் கண்ணுக்குட்டியா, உபனிஷதங்கள் எல்லாம் பசுவா. இத்தனை பசுக்களிடத்திலேருந்து பால் கறக்கணும், இத்தனை பசுக்களிடத்திலேருந்து பால் கறக்கணும்னா மாட்டுக்காரனால் மட்டும்தான் முடியும். அதனால கண்ணன் மாட்டுக்காரனாவே வந்தான். உபனிஷதங்கள்ன்ற பசுக்களிடத்திலேருந்து வாங்க குடம் நிறைக்கும்னு வள்ளல் பெரும் பசுக்கள் இதை கறக்கணுமே. மற்ற அவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு டைம் இல்லையா, இந்த அவதாரம் நிறைய டைம் இருந்ததுதான். ஏன்னா லீலை ஒண்ணுதான் கிருஷ்ண அவதாரத்துடைய வேலை. மற்ற அவதாரம் நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. ராமனா இருந்த பொழுது மனுஷா எப்படி நடந்து காட்டணும் யோசிச்சு 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 சுவாமி தன்னுடைய பரத்வத்தை எல்லாம் மறைச்சுண்டு மனுஷனா நடிக்கிறத ரொம்ப சிரமப்பட்டாராம். கிருஷ்ண அவதாரத்தில் அப்பா எனக்கு தோன்றதெல்லாம் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படி தீர்மானம் பண்ணிட்டு வந்த அவதாரம். அதனால ஜோர உபநிஷதங்கள்ல மாடுகள் எல்லாம் வச்சிருந்து சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்தக. உபனிஷத்துக்கிட்டே பாலை கறக்கிறதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி வேணும் இல்லையா மாடுகள் இடத்துல இருந்து. அந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்கணும்னு அழணும், ஏங்கி அழைக்கணும். பசிச்சாதான வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். வாய் இருந்து அழுதுதுன்னா உடனே அம்மா பால் கொடுப்பா, என்னமோ ஏதோன்னு பாப்பா இல்லையா. அந்த மாதிரி இந்த உபநிஷதங்கள்ல இருந்து ஞானப்பால கறக்கணும்னா, ஐயோ என்ன பண்றது எனக்கு தெரியலையே, ஒரே பயமா இருக்கே, குழப்பமா இருக்கே, என்ன ஆயிடுமோ நடுங்கி ஒரு அழுக வருது பாருங்க. அந்த அழுகில போய் நின்னு அச்சோடி அப்படின்னு உபநிஷதங்கள் எல்லாம் கொடுக்குமா. அது எல்லாம் கொடுத்து மடியில் நிறைஞ்சு கிடக்கும், கறக்கிறதுக்கு கண்ணன் ரெடியா இருக்கான. சர்வ உபநிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வக்தஹ சுதிர் தோக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் மகதான கீதைன்ற அமிர்தத்தை கண்ணன் கறந்தான். அந்த ஒரு பார்த்தனுக்காக கறந்தான், இத்தனை பாத்திரங்களுக்காக கறந்தான், இத்தனை பேருக்காக சேர்ந்து. இன்னும் ஒரு பத்து நூற்றாண்டுகள் கழிஞ்சு நம்முடைய வம்சத்தார் வருவா இல்லையா, அவளுக்கும் சேர்த்து இன்னொரு நூறு செஞ்சுரி கழிஞ்சு நம்முடைய வம்சத்தாரோட அந்த எள்ளு நம்ம எல்லாம் முப்பாத்தன் எள்ளு பார்த்தோட பேரெல்லாம் மறந்து போயிடுவா பாருங்க. அவ மூணு ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த சாரதத்துக்காக ஞாபகம் வச்சிருந்துருக்கோம். அதுக்கு மாதிரி யாருக்கும் ஞாபகம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிற தைரியமும் இல்லை, அவசியமும் இல்லைன்னு ஆகி போயிட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளெல்லாம் மறந்து போடுவா பாருங்க, பின்னாடி அம்சம் நாமே அவளை மறந்துடுவோம், அவளும் நம்மள மறந்துடுவா. அப்ப கூட கண்ணன் மறக்கல, நன்னா வச்சுக்கோங்க. 5100 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முப்பாட்டனா இருந்தா, அவ யாருன்னு கூட நமக்கு தெரியாது. என்ன ஊரு தேசம், ஓரளவுக்கு ஒரு மூணு செஞ்சுரியா ஏதோ குலதெய்வம்னு யாரோ சொல்லியிருக்கா, அதை வச்சு ஓட்டின் இருக்கோம். இதான் எங்க சொந்த ஊரு அப்படின்னு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு ஜெனரேஷன் வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடி செயின் லிங்க் நமக்கு யாருக்குமே தெரியாது. நமக்கு ஒரு செயின் லிங்க் இருக்க வச்சுக்கோ, கோத்திர பிரவர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம், இந்த கோத்திரத்தை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கு அவ்வளவுதானே ஒழிய. அது எங்க போய் நிக்கிறது, எங்க போய் முடியறதுன்னா ஆதியும் தெரியல, அந்தமும் புரியல. ஆனா கண்ணன் ஞாபகம் வச்சுட்டு அன்னைக்கு அவன் சொன்ன பகவத்கீதை இன்னி வரைக்கும் நமக்கு உபயோகம் ஆகும். அதே போல நம்ம வம்சத்தை நாமே மறந்தாலும் அவர்களே நம்மளை திரஸ்கரிச்சாலும் இந்த பகவத்கீதை அவளை காப்பாத்தி கொடுத்து. நம்ம சொல்றோம் எங்க காலம் கட்டி போயிடுச்சு, எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, இன்னும் புரியல எங்க போக போறதுனே தெரியலன்றவங்க. எல்லாம் நல்லதா தான் போகும், ஏன்னா பகவத்கீதை இருக்கு, பாகவதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, பிரபந்தம் இருக்கு, பத்மநாபர் இருக்கு. அதனால நம்ம கவலையே பட வேண்டாம். நம்ம நம்மளை பத்தி கவலைப்பட்டாலே, நம்மளை பத்தி கவலைப்பட்டு உருப்படணுமே அப்படின்னு கொஞ்சம் ஒரு சத்புத்தி வந்துடுத்தனா போதும். ஏன்னா இதெல்லாம் காப்பாத்தும், இப்ப நம்மளெல்லாம் காப்பாத்துக்கு இதுதானே, இந்த பகவத்கீதை, இந்த பாகவதம், இந்த ராமாயணம், இந்த நாராயணியம் தானே. நம்ம என்ன ரொம்ப சிரமப்பட்டு போயா கத்துக்கிறோம், ஒன்னும் சிரமமே கிடையாதுன்னு. இப்பெல்லாம் ஆன்லைன்லயே வேற வந்துருச்செல்லாம், ஜம்முன எல்லாரும் கத்துக்கிறோம். அப்ப இதெல்லாம் சாஸ்வதமானது. அந்த பகவத்கீதைய பகவான் நமக்காக சொன்னான். இந்த பகவத்கீதை 18 அத்தியாயம். பகவான் ஜாலியா ஒரு 1.5 மணி நேரத்தை சொல்லி முடிச்சுட்டான். நம்ம சப்ஜெக்ட் எடுக்கணும்னாலே யோசனையா இருக்கு, நீ எதை சொல்றது அதை விட பெரிய யோசனை. எந்த இடத்த சொல்ல போறோம், எவ்வளவு நேரம் சொல்ல போறோம், காலமும் குறைவு, அவகாசம் ரொம்ப கம்மி, ஏற்கனவே ஆயுஷோ ரொம்ப கம்மி. அதை விட மந்தாக சுமந்தமத்தையோ மந்த பாக்ய, அட்லீஸ்ட் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லாம இருந்தாலும் ஒரு தைரியம் இருக்கும் எங்களுக்கு உபன்யாசம் பண்றது. இந்த ஸ்லோகத்தை நல்லா அழுத்தம் திருத்தமா எழுதிச்சு பாகவதம் ஆரம்பத்தையே கடைசி எழுதப்படாதா, ஆரம்பத்திலேயே அப்பயே நல்லா பயம் வந்துடுது. எல்லாரும் மந்தாக சுமந்தமத்தையோ மந்த பாக்யா, சொல்றவாளும் மந்த புத்தி, கேட்கறவாளும் மந்த புத்தி. அப்ப விஷயம் எப்படி போய் சேரும், மந்தாகா சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தா. இந்த சிக்கிமுக்கி கல் ரெண்டு தேச்சா, அந்த அரணிக்கட்டை எல்லாம் தேச்சா வரும், ரெண்டு வாழமட்டைய தேச்சா நெருப்பு வருமா, ஒன்னும் வராது. இது அதை வழுக்கும், அது இதை வழுக்கும், அப்படி ஒரு ஸ்திதியா அந்த கலியுகம். மந்தாகா சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாக பிராயேன அல்பாயுஷ. அதுல பகவத்கீதையை சொல்றதே பெரியபாகு, அதுலயும் 18 அத்தியாய சுவாமி சொல்லியிருக்கார். இதுல எதை எடுத்தாலுமே ரசமா இருக்கும், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு அத்தனை விசேஷம். இதுல ஒரு அத்தியாயம் ஜோரா இருக்கா, இதனால 10வது அத்தியாயம் விபூதி யோகம். இந்த 5 நாள் இதைத்தான் அனுபவிக்க போறோம். விபூதி பகவானுடைய மகிமை, வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத விஷயம் சரியா. பகவத் கல்யாண குணங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை வர்ணிக்கிறோம். சுவாமியுடைய மகிமையை சொல்றதுதான் 10வது அத்தியாயம். பகவான் யார் தெரியுமா அப்படின்னு தன்னைத்தானே தான் எப்படி எல்லாம் இருக்கோம்னு நம்ம அபிவாதியை சொல்ற மாதிரி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா நான் தாண்டா நம்புடா. அப்பா ஒரு பிள்ளைய கொண்டு போய், இந்த தோட்டம் எப்படி இருக்கு அப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கடா, ஜோரா இருக்குப்பா. நான் தானே சம்பாதிச்சேன். அப்பா பொய் சொல்லாதுப்பா, நீ எப்பப்பா சம்பாதிச்ச? இல்லப்பா ரொம்ப நாளா சம்பாதிச்சு வச்சிருக்கேன்டா, உனக்கு தெரியலடா, நீ சின்ன பிள்ளைய வந்து விளையாடிக்கடா, மறந்து போயிடுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு சுவாமியுடைய மகிமை தெரியல. அவருடைய மகிமை தெரிஞ்சுடுத்துன்னா அப்படியே மனசுல ஒரு சமாதானம் வந்துடும். சுவாமியோட மகிமை தெரிஞ்சாதான் நம்பிக்கை வரும். ஒரு இவ்வளவு பெரியவர் தெரிஞ்சாதானே ஒரு நம்பிக்கை வரும். அவர் அவ்வளவு பெரியவர் புரிஞ்சுடுத்துனா அப்ப பயம் விட்டு போறோம். இன்செக்யூர்டு ஃபீலிங் போகணும்னா நம்மை காட்டிலும் சுவாமி பலவான், புத்திமான், ஞானவான், இதெல்லாம் தெரியும். சர்வஜன், சர்வசக்தன், இதெல்லாம் புரியணும். இது புரிஞ்சுடுத்துனா அப்ப இவரை நம்பி ஒப்படைக்கலாம் அப்படின்னு தெரியும். இல்ல நானே பண்றேன். நமக்கு டிரைவிங் கொஞ்சம் தெரிஞ்சுடுத்துனா நான் ஓடுறேன், நான் ஓடுறேன், நான் ஓடுறேன்னு டிரைவிங்கே தெரியாது. ஆனா டிரைவர் நல்ல டிரைவர்னா நிம்மதியா நம்ம தூங்கலாமோன்னு. இவன் நல்ல சாரதி, பார்த்த சாரதி அப்படின்னு நமக்கு புத்தியில ஜோரா உரைக்கணும். சுவாமி ரக்ஷிப்பார், ரக்ஷகன், இது மனசுல நல்லா உரைக்கணும். அப்படி ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் வேணும். அன்கண்டிஷனல் ஃபெய்த், பகவத்கீதையோட தாத்பரியம், பாகவத தாத்பரியம், ராமாயண தாத்பரியம் எல்லாமே அன்கண்டிஷனல் ஃபெய்த். இவ்வளவுதான், அசைக்க முடியாத நம்பிக்கை. அது நல்லா உறுதிப்பட்டு கொடுத்துன்னா பல டென்ஷன் குறைஞ்சு போகுது. இப்ப குழந்தைகளுக்கு ஏதாவது பெரிய டென்ஷன் இருக்கா பாருங்க, ஒரு டென்ஷனும் கிடையாது. இருக்கு குழந்தைகள் நம்மளுக்கு தான் டென்ஷனை கொடுக்கறது. குழந்தைகள் ஏதாவது டென்ஷன் உண்டா சொல்லுங்க, ஒரு டென்ஷனும் கிடையாது. ஏன்னா காப்பாத்துறதுக்கு அப்பா அம்மா இருக்கான்னு தீர்மானமா இருக்கு. ரெண்டாவது யோசனையே பண்ணல. ஒருவேளை அப்பா ராத்திரி கோச்சுண்டு சமயத்தை இச்சு கூட வீட்டை விட்டு இறக்கி விட்டுருவேன். குழந்தை கவலையே படம் தூங்கிட்டு இருக்கும். ஒருவேளை அப்பா சொன்னபடி ராத்திரி வீட்டை கொண்டு நம்ம தூங்கிட்டு வெளில கொண்டு குடுக்காருனா அப்படின்னு நினைச்சா ராத்திரி தூக்கமே வராது, கவலையே படாது. மார்க்கெட்ல அம்மா சொல்லி அம்மா சொல்லி அழிச்சு போவா, ஒழுங்கா வரணும், அழப்படாது, அது வேணும் இது வேணும், பிடிவாதம் பிடிக்கப்படாது, சமத்தா இருந்தியோ சாக்லேட் எல்லாம் நின்னா தலையாடும். மார்க்கெட் போனோட தலையாடு அம்மா அப்பயே சொன்ன, விட்டுட்டு போயிடுவேன் பத்தடி நடப்பா, கவலையே படாது. நின்ன இடத்துல நின்ன அழுமைய ஒழிய அம்மா பின்னாடி கூட ஓடி வராது. பாருங்க இங்க ஓடி வரும்ன்றா, நம்ம தான் திரும்பி அதே இடத்துக்கு போனமே ஒழிய அது நம்ம பின்னாடி ஓடி வந்து கூட அழாது. அப்ப என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த நம்பிக்கை சுவாமி பார்க்கலாம். விட்டு போயிடுவியா, நீ போயிடுவியா பார்க்கலாம், என்ன ஏன் பெத்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதான குழந்தைகள். அந்த மாதிரி பத்தாவது கேட்கணும், என்ன ஏன் படைச்சாய், அவ்வளவுதான், நீ தானே படைச்சாய், காப்பாத்து. அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் இதை கொண்டு வரதுக்காகத்தான் பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம் எல்லாம். அதுல பகவான் பத்தாவது அத்தியாயத்துல தன்னுடைய விபூதியை சொல்றான், மகிமையை சொல்றான், வர்ணிக்க முடியாத தன்னுடைய ஈஸ்வர தன்மையை சுவாமியே சொல்றான். பகவானுடைய குணங்கள் ரொம்ப விசேஷமானது, அத்தியாசரிமார். அதுல பரத்வ குணங்கள், சௌலபிய குணங்கள்னு ரெண்டு உண்டு. பரத்வ குணங்கள்ன்றது ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், அவனுடைய சுவாமித்வம், அவனுடைய மேன்மையான விஷயங்கள். கல்யாண குணங்கள்னு சொல்றோம், நமக்கு அவ்வளவு சக்தி கிடையாது, நமக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது, நமக்கு அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் கிடையாது, நமக்கு அந்த அளவுக்கு வீரியம் கிடையாது, நமக்கு அந்த அளவுக்கு ஞானமே கிடையாது. சுவாமியோட கம்பேர் பண்றது கூட நமக்கு ஒன்றும் கிடையாது. கடுகு போய் இமயமலையோட ஹைட்டை நானும் பார்க்கலாம், நான் பக்கத்தில் நின்று பார்க்கிறேன் அப்படின்னா தெரியவே தெரியாது. அந்த மாதிரி எங்கேயோ நம்ம இருக்கோம், அவன் எங்கேயோ இருக்கான். இதெல்லாம் பரத்வ குணங்கள்னு பேர். சௌலபிய குணங்கள்னு உண்டு. சௌலபியம் அப்படின்னா ரொம்ப எளிமையா சாதாரணமா இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் பண்றோம். ரொம்ப பெரியவர் சுவாமி, வேதனையே வர்ணிக்க முடியாத சுவாமிய டெய்லி போய் ஒச்சக்கல் மண்டபத்துல நின்று கைகூப்பி மூணு வாசல் வழியா பார்க்கணும் பாருங்க, இது சௌலபியம். 1000 கோடி சூரிய பிரகாசன தேவேன்னு விளக்கு வெளிச்சத்துல பார்த்துட்டு வரோம் பாருங்க. இந்த வேற அவர் எங்க படுத்துருக்காரு, மூக்கெங்க கண்ணெங்கன்னு கேட்கிறோம். 1000 கோடி சூரிய பிரகாசன பார்க்கிற திவ்ய திருஷ்டி நமக்கில்ல, நம்முடைய சாதாரண கண்களுக்கு பதிக்கும்படியா தேவேன்னு குத்து விளக்கு வெளிச்சத்துல சமத்தா குஞ்சலமா படுத்துண்டு, அது வேற புதுசா இப்ப சம்மன் மேக்கப் எல்லாம் போட்டுண்டு, கடிச்சார் பிரயோகமா ஃப்ரெஷ்ஷா அப்படியே இந்த ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணிப்பா இல்லையா ஜம்முனு. அப்பப்பா வருஷம் ஒரு தடவை போய் ஏதாவது இடத்துல போய் இப்பெல்லாம் ஆயுர்வேத மசாஜ் அறிய உண்டு, ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஜம்முனு இருக்கல ஆயுர்வேத மசாஜ். அந்த மாதிரி ஆயுர்வேத மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு ஜம்மன் கடுசக்கரை யோக மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு கொழுக்கு முழுக்கள் பாத்தியா எப்படி இருக்கேன் அப்படின்னு அவர் பண்ணிட்டாருன்னா பரவாயில்ல, படுக்கைக்கு வேற பண்ணி விட்டு இருக்காரு. படுக்கை தான் பல 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 பலன் இருக்கு. பத்மநாபரை விட யாரா பல பலன் ஜம்மன் இருக்காருன்னா இப்ப ஆதிசேஷன் தான் தக்க 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 தக்கன்னு ஜொலிக்கிறார். இவா ஜொலிக்கிறதுல தாயார் தான் நன்னா ஜொலிக்கிறான். இன்னைக்குதான் நான் பார்த்தேன் ஹரிலட்சுமி தாயார் கையில் அழகா ஒரு தாமரப்பு வேற வச்சிருந்துருக்கு. அவ்வளவுனா நான் தாமரப்பு பார்த்ததே அது இல்ல, கருப்போட கருப்பா ஒன்னும் தெரியாது. இப்பதான் ஜம்முனு தாமரப்பூவை வச்சுட்டு அமத்தமா உட்கார்ந்துருக்கா தாயா. அப்ப பகவான் அப்படி பல பல பலன் இருக்கா இல்லையா, நாம் அனுபவிக்கும்படியா நம்ம கண்களுக்கு பவிக்கிறாரோன்னு இது சௌலபியம். அதையும் தாண்டி வேட்டையாராதுன்னு தெருவில் இறங்குறாரோன்னு அது சௌலபியம். நம்மளோட உப்பு தண்ணியில குளிக்கிறாரோன்னு அது சௌலபியம் சௌசியம். அவரெல்லாம் குளிக்கணுமா? சர்வகந்தக சர்வரசக, நம்மளாலாம் குளிக்காம இருக்க முடியுமா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஆனா அவர் வந்து நம்மளோட உப்பு சரத்தில் குளிக்கிறாரோன்னு அந்த சௌலபியம். கிருஷ்ணன் பரமாத்மா, அந்த பரத்வமான விஷயம் தேவேன் அர்ஜுனனுக்கு புரியும்படியா தன்னை சொல்லி கொடுக்கணும். அதுதான் அந்த பத்தாவது அத்தியாயத்துல அத்தனை விசேஷம். அவ்வளவு பெரியவன், அவ்வளவு பெரியவன் தா அப்படின்னு அர்ஜுனனுக்கு புரியும்படியா அவன் முன்னாடி நின்று சொல்றான். அதுதான் பத்தாவது அத்தியாயம். சோ இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். இந்த அஞ்சு நாள்ல முடிச்சிடும், கவலையே பட வேண்டாம். அது ஏன் பாடு? பத்மநாபர் பாடு, உங்க பாடு சிரவணம் மட்டும்தான். 42 ஸ்லோகம் ஒரு நாளைக்கு சொல்லணும், ஜாலியா முடிச்சு விடலாம், ஒன்னும் கஷ்டமே கிடையாது. சரி, இப்ப பகவத்கீதை ஆரம்பிக்க போறோம். நிறைய பேர் பாராயணம் பண்ணிட்டு இருப்பேன், இல்லை நிறைய பேர் பகவத்கீதை யோசனை பண்ணிட்டு இருப்பேன். சரி, இப்ப பகவத்கீதை ஸ்லோகம் சொல்றோம். தியானம் பண்ணுவேன், எப்படி தியானம் பண்ணுவேன்? ஒரு தேர், அதுல ஒரு கிருஷ்ணன், அதுல ஒரு அர்ஜுனன், திரும்பி பார்த்தேன்னு சொல்றாங்க. ரைட்டா? இவ்வளவுதானா? இப்படிதான் தியானம் பண்ணணுமா? இது கரெக்ட் மெத்தடா? ஓரளவுக்கு கரெக்ட் சொல்லலாம். கரெக்டா எப்படின்னா, அந்த தேர்தத்தில் இருக்க அர்ஜுனனா உங்களை நினைச்சுக்கோங்க. முதல்ல அந்த பார்த்தன் நீங்க, யாரோ யாருக்கோ சொன்னதில்லை, அவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்றது. உங்களை குறிச்சு சுவாமி எனக்கு சொல்றார். பகவத்கீதை புரியணும்னா முதல்ல எனக்கு சொல்ற, எனக்கு சொல்ற, எனக்கு சொல்ற, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தன் அர்ஜுனனுக்கு சொல்றா, அப்ப நீங்க யாரு? நம்ம யாரு? நம்ம தான் அந்த அர்ஜுனன். பகவத்கீதை புரியறதுக்கு முதல் படி இதுதான். அந்த தேர் தட்டுல நீங்க உட்கார்ந்து இருக்க, எதிரா தேர்? சரீரமே ரதம். இந்த ரதத்துல இருக்கிற அர்ஜுனன் நாம குழந்தையானே கிடக்கிறோம், தெளிவாவா இருக்கும். என்ன புலம்பு புலம்புறோம்? புலம்பாத ஒரு நாள் உண்டா சொல்லுங்க? புலம்பாவது எப்ப தெரியுமா இருக்கு? தூங்கும் போது தான். தூங்கும் போது, அதுவும் சொப்பனம் காணல. என்ன தூங்கி எழுந்தோடனே ஆரம்பிக்கிறோம் முதல் புலம்புல, அதுக்குள்ளேயா விடிஞ்சு விடுத்து காத்தால எழுந்தோடனே முதல் வார்த்தை கிருஷ்ணா, ராமா, வராஹா, நரசிம்மா, கோவிந்தா, பத்மநாபன்னா வருது. அதுக்குள்ளேயா பொழுது விடிஞ்சு விடுத்து சுவாமி பார்த்தா எப்பதான் திருப்தியாவா தூங்கி? கௌசல்யா சுப்ரதா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்டன்ற அவ்வளவு அழகா பகவான் ஆசையோடு எழுந்துக்கிறான். எழுந்துப்பா எழுந்துரு அப்படின்றா. காதால எழுந்தவன ஐயா எழுந்துடேன்னு ஒரு குஷி வர வேண்டாமா? உற்சாகம், உற்சாகம் வரணும். திங்கக்கிழமை, திங்கக்கிழமைனோட அது எங்கேயோ ஒரு ஒரு பூதம் வந்து மேல உட்காந்துடுறது. மண்டே பூதம் போட்டு அழுத்து 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 அழுத்துன்னு அழுத்தின்னு இருக்கு. சண்டே பூதம் பத்மநாபருக்கு போட்டியா தூங்கிட்டு இருக்கு. பத்மநாபர் தூங்குறதே இல்லை வச்சுக்கோங்க, யோக நித்திரை கூட கிடையாது. பாவம் பத்மநாபர் யோக நித்திரன்றது. எங்க யோக நித்திரை? நன்னா கண்ணை திறந்துட்டு கையில தாமரையை வச்சுட்டு ஜம்முன்னு படுத்துருக்காரு. எங்க யோக நித்திரை? சௌக்கியமா பார்த்துட்டு இருக்காரு. யோக நித்திரையே கிடையாது பத்மநாபர், சௌக்கியமா படுத்துட்டு இருக்கா. யோக நித்திரனா தன்னையே மறந்து தூங்கணும். ஆச்சரியமா நம்மளை பொறுத்த வரைக்கும் யோக நித்திரையின் வழியா, பகவானை பொறுத்த யோக நித்திரா துறங்குவான் போல் யோகு செய்தான் அப்படின்ற ஒரு ஆள் தான். அப்ப அந்த பகவான் நமக்கு சொல்றான், இந்த சரீரமே ரதம், அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவாகிய நாமே பார்த்த. எங்கெல்லாம் பகவான் பார்த்தா கௌந்தேயா குந்தி புத்திரா சொல்றானோ உங்களை சொல்றான், என்ன சொல்றான், என்ன சொல்றான், என்ன சொல்றான், நல்லா மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு சொல்றான், எனக்கு சொல்றான், அப்படி பாருங்க படிங்கோ. அப்ப பகவத்கீதை தானா புரியும். சோ எங்க பார்த்தன் யாரு? நீங்கதா நான் தான் நம்மதா பார்த்த அவாவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பகவான் என்ன பார்த்து சொல்றான். பர்சனலா பேசுறதுதான் பகவத்கீதை. கரெக்டா ஒவ்வொருத்தரையா பார்த்து உள்ளுக்குள்ளே சொல்றதுதான் பகவத்கீதை. இனிமேல் எப்ப பகவத்கீதை எடுத்தாலும் கண்ணன் பேசுறதெல்லாம் என்ன பார்த்து எக்ஸ்க்ளூசிவா என்கிட்ட பேசுறான். இது முதல்ல இது கன்ஃபார்ம் ஆகுது ரைட்டா. சரி, ரெண்டாவது ஒரு கிருஷ்ணன், இது ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணன் உடனே என்ன பண்ணுவோம், ஒரு நீலமேக ரூபம், தலையில கிரீடம் எல்லாம் வச்சுட்டு எங்க சித்திரத்துல எல்லாம் பார்ப்போமோ அதை வச்சுட்டு ஒரு கற்பனை. இவ்வளவு கஷ்டப்படணுமா? பத்மநாபன் யாரு? ஸ்வயம் கிருஷ்ணன் தானே. அப்ப பத்மநாபன் உங்களுக்கு சொல்றான், இது நன்னா புரிஞ்சுக்கணும். பத்மநாபன் படுத்திருக்கிற பத்மநாபன் எழுந்து உட்கார்ந்து என்ன ஏன் கவலைப்படுற, மா சுச அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசதே தேஷா நித்யாபியுக்தானா யோகக்ஷேமம் வஹாம்யஹம். நான் பாசுகிறேன் பத்மநாபர் பர்சனலா உங்ககிட்ட சொல்ல நன்னா ஞாபகம். அது நீங்க பத்மநாப பக்தரா இருந்தா பத்மநாபர், குருவாயூரப்பன் பக்தனா இருந்தா குருவாயூரப்பன், பார்த்தசாரதி பக்தனா இருந்தா பார்த்தசாரதி, நரசிம்ம பக்தரா இருந்தா நரசிம்மன், வராக பக்தரா இருந்தா வராகமூர்த்தி, ராம பக்தனா இருந்தா ராமன். நன்னா ஞாபகம். பாண்டரங்க பக்தரா இருந்தா பாண்டரங்கன் பேசுறோம். இதுதான் ரகசியம் பகவத்கீதையை புரிஞ்சுக்க ரகசியம். இதுதான் கேட்கக்கூடிய பார்த்த நீங்க சொல்றது உங்களுடையதான அந்தரியாமியான உங்களுடைய பத்மநாபம் உங்களுக்கே உங்களுக்கு எனக்கே எனக்கு சொல்றான். எனக்கே எனக்கு சொல்ல புரியல, அப்ப என்ன பண்ணும், இன்னொருவாட்டி சொல்லேண்டா என்ன சொன்ன புரியல திருப்பி சொல்ல அப்படின்னு புரிய புரியல புரியல கேட்க 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 ஒரு நாள் பிரத்யட்சமா புரியும்படியா சொல்லிடுவான். பகவத்கீதை 700 ஸ்லோகத்தை படிச்சு மட்டும் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, உள்ளுக்குள்ளே அனுபவிக்க வேண்டிய ஒரு ரகசியம். அப்ப இப்ப சொல்றது பத்மநாபன், கேட்கறது நான். தெளிவாதா? இனிமேல் எங்கேயாவது பகவத்கீதை அர்ஜுனனுக்கு இல்லை எனக்கு சொன்னா, முதல்ல அது வரணும் எனக்கு சொன்னார். பகவத்கீதை யாருக்கு பகவான் சொன்னார் எங்கேயாவது கேள்விடா, எனக்கு தான் சொன்னார். நம்ம தெளிவாக தானே சொல்லியிருக்கா, பார்த்தன அஸ்திவாரமா கொண்டு நாம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். அதனால பகவத் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கடகடகடகடன் புரிஞ்சு போயிடும், பயமே விட்டு போயிடும். அப்ப இப்ப நமக்கு என்ன மனசுல நல்லா தியானம் பண்ணிக்கோங்க, பத்மநாபர் சொல்றார் நீங்க கேட்கிற அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பகவத்கீதை இதுதான் அஸ்திவாரம், இதுதான் ரகசியம். தனியா ஒரு சித்திரத்தை வச்சுட்டு மனசுல இப்படியே யோசி 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 நல்லா பழகிட்டு முதல்ல அதெல்லாம் அப்படி ஓரம், அதுக்குதான் முதல்ல சொல்ல முதல்ல ஓரம் தள்ளி வச்சுட்டு அழகா நீங்க ஒரு உடம்பு மறந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அகத்தை நீங்களே உட்காந்துக்கோங்க, கையில வில்லு அம்பெல்லாம் கூட வச்சுக்கோங்க, நினைச்சுக்கலாம் சத்து இல்லையே, அதெல்லாம் நினைச்சுக்கோங்க. ஆனா தேர் தட்டுல உங்க தேர் தட்டுல உங்களுடைய பகவான் உங்களுக்காக உட்கார்ந்துட்டு உங்களை பார்த்து திரும்பி பேசுறான், நம்மளை பார்த்து அழகா திரும்பி பார்த்து பேசுறான். எக்ஸ்க்ளூசிவா 1-to-1 ரோல் இல்லையா, 1-to-1. 10,000 பேரை வச்சுட்டு புரிஞ்சுதா 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 புரிஞ்சா இல்ல புரிஞ்சுதாடா புரியலையா இப்படி கேட்கணும். அதுதான் பகவத்கீதை விசேஷம். ஏன்னா பகவத்கீதை அவ்வளவு சிரேஷ்டம்னா 1-to-1 பரமாத்மா தனக்கு பிரியமான ஜீவாத்மாவிடத்துல தன்னுடையதான ரகசியங்களை அவ்வளவு அழகா சுவாவமா ஒளிவு மறைவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமா தாய்ப்பால் மாதிரி பரம பரிசுத்தமானது, அடல்ட்ரேஷனே கிடையாது இல்லை, பியூர் த பியூரஸ்ட் ஃபார்ம் பகவத்கீதா. அம்மா தாய்ப்பால் கொடுத்தனா கூடுதல் யாருக்கும் கொடுக்க மாட்டான், யாருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கவே மாட்டான், தனியா வச்சுட்டு ஆனந்தமா பால் கொடுப்பா, குழந்தை திருப்தி ஆகிற வரைக்கும் கொடுப்பா பாருங்கோ. அதுதான் பகவத்கீதா 1-to-1. அதனாலதான் ரதத்தை நடுவில் நிறுத்திட்டு கண்ணன் எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மதிமயங்க வச்சுட்டு ஏகாந்தமா தன் பக்தனுக்கு ஜம்முன்னு சொன்ன ஒரு விஷயம். எதாவது மனசுல ஒரு துக்கம் வருது, கவலை வருது, பயம் வருதா, அப்ப பகவத்கீதை பகவான் ஆனந்தமா அர்ஜுனனுக்கு சொன்னான்னு தியானம் பண்ணிட்டு பத்மநாபா அர்ஜுனனுக்கு வழிகாட்டினியே, நானும் அர்ஜுனன் தான் எனக்கும் வழிகாட்டுன்னு கண்ணை மூடிட்டு அவனை தியானம் பண்ணுங்கோ. தானாகவே அர்ஜுனனுக்கு வழிகாட்டின அதே சுவாமி நமக்கும் வழிகாட்டுவார். பகவானுக்கு தெரியாத வழி ஒண்ணுமே இல்லை, நமக்கு தெரியல, ஏன்னா அஜ்ஞானி. காமத்துல மயங்கி கிடக்கிறோம், மோகத்துல மயங்கி கிடக்கிறோம், ஆசைகள்ல மயங்கி கிடக்கிறோம், பிராரப்த கர்ம வசப்பட்டு கிடக்கிறோம். ஆனா அவன் எல்லாத்தையும் கடந்தவன், அதனால அவன் பாட்டுக்கு அப்படி ஜம்னு நிக்கிறான், பிரசன்ன வதனம் தியாயேன்னு இருக்கான். அவ்வளவு அழகா அந்த பகவான், ஹே பிரபு கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹிதன்மே சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். இந்த ஸ்லோகம் சொல்லுவோம். ஆனா அகம்னு வரும்பொழுது அர்ஜுனன்னு தோன்றது ஒழிய நான்னு தோன்றது இல்லையே. சில இடங்கள்ல அகம்ன்றது வேணும், அகம்பாவமே வேண்டாம். சில இடம் சாத்வீக அகங்காரம்னு பேர். இந்த இடத்துல அகம்னும் பொழுது அப்பா எனக்கு தர்மம் தெரியலேடா, எனக்கு அதர்மம் தெரியலேடா, எது நல்லது எது கெட்டதுன்னு புரியலப்பா, கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எனக்கு தெரியலே. அவன் அம்மா எல்லாம் சொல்லி கொடுப்பான், நான் பார்த்துட்டு போ, குட் மார்னிங் சொல்லு, யாராவது பர்த்டேக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்தா வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லு, யாராவது தேங்க்யூ சொன்னா வெல்கம் சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறானோ அந்த மாதிரி அர்ஜுன் நமக்கு சொல்லி கொடுக்கலாம். கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக எஸ்ஸே யஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹிதம்மே சிஷ்யஸ்தே அஹம் சிஷ்யஸ்தே அஹம் சிஷ்யஸ்தே அஹம் சிஷ்யஸ்தே அஹம். நான் உன்னோட சிஷ்யன், நான் உன்னோட சிஷ்யன். நாளைக்கு பத்மநாபர் பார்க்கும்போது உன்னோட சிஷ்யன்னு நின்று பாருங்கோ, உன்னோட சிஷ்யன்னு நின்று பாருங்கோ, வித்தியாசம் தெரியும். பராகர் முன்னாடி போய் நான் உன்னுடைய சிஷ்யன், எனக்கு குருவாக உபதேசம் பண்ணுன்னு கேட்டு பாருங்கோ பேசுவார். பக்தனுக்கு விட சிஷ்யனுக்கு பலம் ஜாஸ்தி. பக்தனா இருந்தபோது அர்ஜுனிடத்துல பேசல, சிஷ்யனான பிறகுதான் பகவத்கீதையை பேசணும். முதல்ல அவாவாளுடைய அந்த மூர்த்தியினிடத்துல சிஷ்யனா இருங்கோ. கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரும், இந்த ஸ்லோகம் எல்லாம் நன்னா தான் தெரியும், நமக்கு அதுல குறவே இல்லை. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், இந்த ஜகத்குருட காசத்தையும் நம்ம போகிறதில்லை. கிருஷ்ணன் சந்தர்ப்பங்கள் எப்பெல்லாம் துக்கத்தை இருக்கலோ, எப்பெல்லாம் கவலையில இருக்கலோ, எப்பெல்லாம் பிரச்சனையில இருக்கலோ, எப்பெல்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்கலோ அப்பெல்லாம் குரு, எப்பெல்லாம் பக்தி பரவசத்தில் இருக்கலோ அப்பெல்லாம் ஃப்ரெண்டாவோ தாசமாகவோ இல்லாட்டி மாதுரியமாகவோ சக்தி எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு குழப்பம் வந்துடுதா குரு தான் தலைக்கு மேல கை கூப்பின், அப்பா காப்பாத்து சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் ஸ்வாம் பிரபன்னம். இப்ப அந்த மாதிரி முதல்ல அப்பா பகவத்கீதையை கேட்க போறேன், என் புத்தியில உரைக்கவே, உன்னுடைய விபூதி யோகம் என் புத்தியில உரைக்கணும். ஆனா இது புத்தியில உரைக்கக்கூடிய விஷயம் இல்ல, இது புத்தியினால தீர்மானிக்கக்கூடிய விஷயமே இல்லை. அப்புறம் தானே அப்புறம்தானே உரைக்கிறது, புத்தியில தீர்மானிக்கிற விஷயமா இருந்தா தீர்மானிச்சுள்ளானே. இது புத்தியை தாண்டியது, இந்திரியங்களை தாண்டியது, மனசை தாண்டியது, சரீரத்தை தாண்டியது, உலகத்தை தாண்டியது. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த புத்தியில திணிக்கணும்னா இவ்வளவு கஷ்டம். அதனால முதல்ல சரணாகதி பண்ணிடுவோம். சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமா அபா, நான் சிஷ்யன், சிஷ்யை எனக்கு புரியவே, இந்த பகவத்கீதையை புரியவே, அதுக்குதானே வந்திருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கான ரியலைசேஷன். ரியலைசேஷன் நாம யாரு, நம்முடைய ஸ்வரூபம் என்ன, பகவான் யாரு, பகவான் அடைய வேண்டிய முறை என்ன, எது நம்மளை தடுக்கிறது, எதனால தப்பு பண்ணிட்டு இருக்கு, இதுதான் புரியணும். இந்த ஸ்வரூப ஸ்திதி அப்படின்னு ஆத்மாவுடைய ஸ்திதி, பரமாத்மாவுடைய ஸ்திதி. இப்ப நம்முடைய ஸ்திதி என்ன, சிஷ்யஸ்யாஹம் ஷாதிமா துவாம் பிரபன்னம். அதனால ரெண்டு நிமிஷம் நாம ஜபம் போனேன்னா பகவத்கீதை ஒரு யஜ்ஞம். இது வெறுமா சும்மா ரைட் எனக்கு ஸ்லோகம் தெரியும், இல்லடி அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இங்க கம்பாரிசனுக்கு ஒண்ணுமே இல்லை. ரியலைசேஷன் ஒண்ணுதான், எத்தனை பேர் சொன்னாலும் யார் சொன்னாலும் கடைசியா நீங்க அடைய வேண்டியது ரியலைசேஷன். இப்ப நான் சொல்றேன் இல்லை, யார் சொன்னாலுமே அல்டிமேட் என்னன்னா ரியலைசேஷன். இது எனக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்பிய ஸ்லோகம் இந்த அர்த்தம் புத்தியோட இல்லை, மனசுக்குள்ள மனசுல ஆழத்துல இந்த விஷயம் அப்படி இருக்கணும். இது வெளில சொல்ல முடியாது, ரியலைஸ் பண்ணோம் நமக்கு தெரியும், ஆனா வெளியில சொல்ல முடியாது. அப்படி ஒரு அனுபவம் நன்னா சாப்பிட்டேன், என்னது நன்னா சாப்பிட்ட அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும், என்னது நன்னா சாப்பிட்ட, இல்ல நன்னா சாப்பிட்டேன் இவ்வளவுதானே. இப்ப நன்னா சாப்பிட்டோம்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு சமயத்தை போட இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம், ஒரு அறவாய். இந்த ஒற்ற சாதனம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏற்கனவே ஒட்டின்ட்டு தான் இருக்கு, வேற ஒற்ற சாதனம் இல்லவே முடியாது முடியாது. கொஞ்சோண்டு கட்டி இத்தினோடு கட்டி, அப்பா என்னால முடியாது, போடுறவாளுக்கு தெரியல, சாப்பிட்டவா சொல்றோம் இத்தினோடு தானே, இதே உள்ள போக மாட்டேங்கிறது. அந்த ஒரு பிடிக்கையே இத்தனை பாடுபடுத்துறோம்னா எனக்கு தெரியும், எனக்கு முடிஞ்சுடுத்து, இதுக்கு மேல பசிக்கான உணவு அவசியம் இல்லை, பசி முடிஞ்சுடுத்து. சோ இது அனுபவம், இது அனுபவம், இது வெறும் ஸ்லோகங்கள் வார்த்தை, இது ஸ்லோகங்கள் வார்த்தைகள்லாம் ஓரளவுக்கு தான் இது கைபிடிச்சு அழிச்சுட்டு போற மாதிரி, அதுக்குள்ள அனுபவம், ரமண மகரிஷியுடைய அமைதி மாதிரி ஒரு அனுபவம், அவ்வளவுதான். ரமண மகரிஷியோட அனுபவத்தை எந்த புக்கில் யாரால எழுத முடியும், அவராலேயே சொல்ல முடியலன்றார். இன்னைக்கு நம்ம ரமணாசிரமம் போறோம், போனா ஒரு அப்படியே ஒரு அமைதி வந்துடும், ஓடிட்டே இருக்கும். ரமணாசிரமம் போனோம்னா டக்குன்னு ஒரு அமைதி வந்துடும், எங்கேயும் தெரியல, எல்லாரும் ஓடின்றதெல்லாம் எங்க நின்றுது, எங்க ஓடிட்டு நம்மளை பார்த்து வெள்ள ஓடிடுதா, இல்லாட்டி உள்ளேயே அடங்கி போயிடுதா, ஒளிஞ்சுட்டு இருக்கா, செத்து போயிடுதா தெரியல, ஆனா அங்க உள்ள இருந்தா அப்படி ஒரு அமைதி, அவ்வளவுதான். இது எங்க வர்ணிக்க முடியுமா, ரமணாசிரமம் அப்படி இருக்கு தெரியுமா, எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அவ்வளவுதான், எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, அவ்வளவு அப்படி இருக்கு, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அது போல இது அனுபவம். அப்ப இந்த பகவத்கீதை உள்ளுக்குள்ள அனுபவமா வரணும், அதுக்கு பத்மநாபன் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும், அனுகிரகம் பண்ணாதான் நடக்கும். அவன் பேசுறான் நன்னா ஞாபகம், இப்ப பத்மநாபனே பேசுறான், வேட்டைக்கும் ஆராட்டுக்கும் வரக்கூடியவன், வராகமா வந்து பூமியை உத்தாரணம் பண்ணவன், நரசிம்மமா வந்து கிழிச்சு போட்டவன், வாமனமா வந்து உலகளந்தவன், நம்ம கிட்ட பர்சனலா பேசுறான். முதல்ல இது நன்னா புத்தியில ஜம்முன்னு வாங்கி வச்சுக்கோங்க, எனக்கு சொல்றான், எனக்கு சொல்றான், எனக்கு சொல்றான், பகவத்கீதை புக்கை பார்த்தாலே அறணும், எனக்கு சொல்லியிருக்காரு, எனக்காக இவ்வளவு மெனக்கிறாரு சுவாமி, எனக்காக எந்த பாடுபட்டிருக்காரேன்னு கதறணும், கதறணும், நமக்காக மெனக்கேடு என்ன அவசியம் இருக்கு, பகவான் சக்கராஜ் அத்தனை பேர் அழிச்சு போட்டு முடிச்சுட்டு போயிருக்கான மகாபாரத யுத்தத்தை, பகவத்கீதை ஆரம்பிக்கலாம், பகவத்கீதையுடைய அந்த ஆழம் புரியணும். சாதாரண விஷயம் இல்ல, கீதா கீதா The Song of Krishna, the God's Song, நிறைய பேர்ல வர்ணிக்கும் போதுதான் பகவான் பாடுறான். எப்ப பாடுவோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தா பாட்டு பாடுவோம், கிருஷ்ணனே பாடினான் பகவத்கீதா, பகவத் வாக்கியம் அப்படின்னு தானே சொல்லணும், பகவத் சம்வாதம், கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே கடைசியில் சொல்லலாம், ஆரம்பமே கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் அப்படித்தானே போகணும், ஏன் பகவத்கீதா கிருஷ்ணனே பாடுறான். இந்த ஆத்மா தெரியுதான், குழந்தைக்கு அம்மா தாளாட்டு பாடுற மாதிரி துக்கத்துல ஓடிண்டு உழம்பிண்டு குழம்பி கிடக்கிற இந்த ஜீவனுக்கு கண்ணன் பாடுற தாளாட்டு பகவத்கீதா, ஜென்ம சம்சார சாகரத்துல அலைஞ்சு அலைஞ்சு களைச்சு போய் பயந்து நெடுங்கிண்டு பரிதவிச்சுண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தலைக்கிற ஜீவனுக்கு கண்ணன் பாடின தாளாட்டு பகவத்கீதா. அதுல பகவத்கீதா ஐயா உபன்யாசம் இவர் தூங்கி போயிடுவார், நீங்களா தூங்கப்படாது சரியா, கிருஷ்ணானுபவம். அப்ப பகவான் நமக்கு சொல்ற ரெண்டு நிமிஷம் நாமஜபம் பண்ணும், அதுக்குள்ள மனசுல அப்படி சரணாகதி பண்ணி பகவானே எனக்கு பிரியனும், நான் சொன்ன மாதிரி குருவா இருக்கணும், வராகமூர்த்தியோ நரசிம்மமூர்த்தியோ பார்த்தசாரதியோ பத்மநாபனோ ரங்கநாதன் அந்த மூர்த்தி உங்களுக்கு திருவேங்கடமுடையானோ உள்ளுக்குள்ளேந்து பேசுறான் அப்படின்னு மனசுல பாவிச்சுண்டு எனக்கு பிரிய வைப்பா அப்படின்னு நாமஜபம் பண்ணும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இப்ப நம்முடைய பகவான் நம்ம இடத்துல பேசுறா, உங்களுடைய பகவான் உங்ககிட்ட பேசுறா, நேரடியா பேசுறா. இப்படி தியானம் பண்ணிட்டே வரும்பொழுது அந்த சுவாமியுடைய குரல் கேட்கும், இந்த மதுரமயமான சப்தம் கேட்கும், அந்த மதுர சப்தத்துல அப்படியே லோகத்தையே மறக்கும்படியான அந்த சமாதானம் நமக்கு வந்துடும். இப்ப நம்ம அத்தனை பேரும் சிஷ்யர்கள், நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் கண்ணன் தனியா நிக்கிறான். உங்க முன்னாடி உங்க பகவான் உங்களுக்காக நிக்கிறான், உங்களை பார்த்து கழுத்தை திருப்பிண்டு பேசுறான், உங்களை எக்ஸ்க்ளூசிவா பார்த்துண்டு உள்ளுக்குள்ள சுவாமி பேசுறான். கண்ணன் கூட உங்க முன்னாடி பகவான் அப்படி திரும்பி நிக்கிறான், அழகா அவர் கழுத்தை திருப்பிண்டு இருக்கான், உங்களை பார்த்து பேசுறான். இதுதான் பகவத்கீதா தியானம். இப்ப சுவாமி சொல்றார் அழகா ஆச்சரியமா பகவான் அனுபவிச்சு சொல்றான். ஸ்ரீ பகவான் உவாச பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச யத்தேஹம் ப்ரியமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யா. ஸ்ரீ பகவான் உவாச, பகவான் நம்ம கிட்ட பேசுறார். பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச. மகாபாகு நீண்ட கைகளுடையவனே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாரு. உங்க பகவான் உங்ககிட்ட பேசிட்டுருக்கா, பிரைவேட்டா பேசிட்டுருக்கா, பர்சனலா பேசிட்டுருக்கா, ரொம்ப அக்கறையோடு பேசிட்டுருக்கா, ஸ்ரத்தையோடு பேசிட்டுருக்கா, ஆசையோடு பேசிட்டுருக்கா, தன்னுடைய கிருபா கடாட்சத்தினால உங்களோட கண்ணை பார்த்து பேசிட்டுருக்கா, உங்க துக்கத்தை நாசம் பண்ணணும்னு பேசிட்டுருக்கா, உங்க அஞ்ஞானத்தை அழிச்சு போடணும்னு பேசிட்டுருக்கா. அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமயன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகவான்கிட்ட பிரார்த்தனை இல்லையா, அந்த பகவான் குழந்தைய அம்மா கைபிடிச்சுதா அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்றேன். பூய ஏவ மகாபாஹோ சுணுமே பரமம் வச. என்னுடைய மேலான வச்சனத்தை சொல்றேன்ப்பா கேளு. யத்தேகம் பிரியமானாய, ரொம்ப பிரியமானவன், பிரியமானாய உங்களை அட்ரஸ் பண்ணி சொல்ற வார்த்தை பிரியமானாய, எனக்கு ரொம்ப பிடிச்சவன் பாணி பகவான் அவளை எனக்கு வேண்டாம். அப்போ நீ யாரும் சொன்னதே இல்லை. எத்தேகம் பிரியமானாய, எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளால நமக்கே பிரயோஜனம் இல்லைன்னாலும் கூட பிரியமானாய, நம்மளால அடுத்த வாழ்க்கே பிரயோஜனம் இல்லைன்னா கூட பிரியமானாய. நம்ம சரீரத்தினால அடுத்த வாழ் பிரயோஜனம் இருந்தால் எல்லாம் நம்மளை கொண்டாடுறோம், பிரயோஜனம் இல்லைன்னா கோபம் வரும். அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், அந்த சரீரத்தினாலே சுகம் இருக்குன்னா கொண்டாடுவான். இதனால ஒரு பாரம் அதிகமாகிறது, வேலை ஜாஸ்தி ஆகிறதுனா கோபம் வரும். இது யதார்த்தம். நமக்கும் அதே தான், அடுத்த வாழ்க்கும் அதே தான். சுவாமிக்கு ஒரு நாள் கூட சரியா சொன்னோம்னா நம்மால சுவாமிக்கு ஒரு பிரயோஜனமும் ஒரு நாளும் இல்லை. தொடர்ந்ததுலேருந்து இம்சதான் சுவாமிக்கு. எத்தனை கோடி ஜென்மம் சுத்திட்டோம், இத்தனை கோடி ஜென்மா சுத்திருக்க மொழிய சுவாமிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, வேலை ஜாஸ்தி தான். என்னத்த சொல்லு இந்த பிள்ளைய வச்சுங்க அம்மா புலம்புவா, எத்தனை சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேங்க. எவ்வளவு புத்தி சொல்லி திருந்தரான கோவம் வருது நமக்கு. எனக்கு பொறுமையே போயிருக்கு, நம்ம 50,000 வருஷமா வாழ்க்கையில போராடின மாதிரி. பகவான் எத்தனை கோடி, பத்மநாபர் பாஷம் 1,00,000 கோடி ஜென்மாவோ புலம்பின்னு இருக்கார். 1,00,000 கோடி ஜென்மாவோ அவரும் சொல்லிட்டே இருக்கா, வழி நடத்தே இருக்கா, கேட்க மாட்டேங்கிறோம். ஆனால் திரும்பி சமத்தோன்னும் என் கண்ணோன்னும் என் செல்லமோன்னும் பிரியமானாய. பகவத்கீதை ட்ரையே கிடையாது, அவ்வளவு அழகா நம்மள கொஞ்சம் 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 பேசுறார் சுவாமி. பாகவத்தில் கூட இவ்வளவு கொஞ்சல் இல்லை, கோபிகைகள் கூட பகவான் இவ்வளவு கொஞ்சல் தெரியுமா? கோபிகைகள் தான் கண்ணனை கொஞ்சினான், கண்ணன் கோபிகளை கொஞ்சன மாதிரியே இல்லை. கட்டி பிடிச்சிருந்தா கண்ணத்தை கிள்ளினா கொஞ்சமான மறந்து போயிட்டான். ஏ கண்ணே ஹே மணியே அப்படிங்கிற கொஞ்ச நேரமா இருக்கு சொல்லுங்க. அப்படிதான் கொஞ்சம் தானே, அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரும் பாகவதன் சொல்ல மாட்டா. கொஞ்சாமலேயே கோபிக்கு அகம்பா வந்துடுத்தான், கொஞ்சிருந்தான்னா பிரளயமே வந்துருக்கும். ஆனா பகவத்கீதையில பகவான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான். பிரியமானாயா, ரொம்ப பிரியமானவன் தானி. எத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யா, உனக்கு இதத்தை சொல்றேன். பூய ஏவ சுணுமே பரமம் வசக, உத்தமமான வசனத்தை சொல்றேன், உனக்காக சொல்றேன். எனக்கு ரொம்ப பிரியமானவன் ஸ்ரத்தையோட கழுப்பான். உனக்கு ஹிதத்தை சொல்றேன், ஹிதகாமியா, உனக்கு ஹிதம், எனக்கு ஹிதம் இல்லை. இப்ப பல பேருக்கு நம்ம உபதேசம் பண்ணுவோம், அதுல நமக்கு ஒரு ஹிதம் இருக்கும், அவளுக்கு ஒரு ஹிதம் இருக்கும். ஆனா கண்ணன் உன்னுடைய ஹிதத்தை உத்தேசிச்சு நான் சொல்றேன், என்னுடைய ஹிதம் இல்லப்பா, எனக்கு ஒரு ஓரத்துல கூட சுயநலம் இல்லப்பா, இதை சொல்றதுனால எனக்கு ஒண்ணு லோகத்தை பெருமை வந்து ஆஹா கண்ணன் விசேஷமான பகவத்கீதையை சொல்லிட்டான் கண்ணன் பெரிய ஞானின்னு எல்லாரும் கொண்டாடி நான் அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை. எல்லாரும் என்ன தூற்றினாலும் நம்ம சொன்ன சாதாரணமாவே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்கு. அப்ப கண்ணனுக்கு நமக்கு வந்தாலே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்கேன்னு கண்ணனுக்கு சொல்லி விட்டுருவோம். அப்ப கண்ணனுக்கே சொன்னான் கண்டிக்கவே மாட்டான். அப்ப சகசராம சொன்ன ஆஹா நான் விஸ்வம் நான் விஷ்ணு நான் வசக்கார தெரியுமா நம்மள யாரா நீ ரொம்ப நல்லவா அப்படின்ட்டு ஆவா நீ ரொம்ப நல்லவான்னு சொன்னான்னு சொல்லுவோம். கண்ணனுக்கு ஊர் ஊழிக்க போய் ரொம்ப நல்லவன் தெரியுமா அப்படின்னு தம்பட்டு அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? 1.5 லட்சம் கோடி வச்சுட்டு பத்மநாபரா தம்பட்டு அடிச்சுக்கிறார் நம்ம தான் தம்பட்டு அடிச்சுக்கணும். அவன் தேவையானதானே படிச்சுட்டு இருக்கா? அப்ப பகவான் சொல்றான் பிரியமானாய வக்ஷ்யாமி இத காமியா எனக்கு ரொம்ப பிரியமானவன்பா உனக்கு இதம் நான் சொல்றேன் கேட்டுக்கோடா பாந்தே அப்படின்ட்டு அர்ஜுனன் தெய்வேன்னு கேட்கிறான். நாம கேட்கிறோம் சரியா நீங்க கேட்கிறேன் அர்ஜுனன் நான் சொல்லும் போதெல்லாம் நானு 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 அகம் 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 நன்னா ஞாபகம் பகவான் எனக்கு சொல்றான். இப்ப என்ன சொல்றான் பகவான் உங்களுக்கு நமே விது சுரகனாக பிரபவம் ந மகர்ஷய அகமாதிரி தேவான மகர்ஷீனாம் சர்வச ரொம்ப அழகா பத்மநாபர் சொல்றார். ஜம்னு யாருக்கும் என் பிரபாவம் தெரியாதப்பா. 1.5 லட்சம் கோடி பிரபாவம் யாருக்காவது தெரிஞ்சுதா? திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்தை இருந்தவாளுக்கே தெரியாது. இவ்வளவு சொத்துன்னு கால்குலேட் பண்ணி இப்ப சொன்ன பிறந்த இல்லடி ஓரளவு இருக்குன்ற இவ்வளவு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அப்ப நமே விதுகு சுரகனாக பிரபவம்ன மகர்ஷய சுரகனாக 30 கோடி தேவர்கள் இருக்கான் மகர்ஷிகள்லாம் இருக்கான். இவெல்லாம் நம்மளை விட உயர்ந்த ஒரு ஸ்தித்தியில இருக்கான். அவளுக்கே தெரியலை. பள்ளி மாதிரி ஓரத்தில் இருக்காளும் தேவர்கள்லாம் இதுனூண்டு இருக்கா. பத்மநாபனை பார்த்து கை கூப்பின்னு இருக்கா. பிரபாவன் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவன் ஏன் கை கூப்பப்படுறான்? ஒண்ணுமே புரியலையா? ரொம்ப பெரியவன் மட்டும் கை கூப்பிடறான். இவ்வளோ பெரியவன் சொல்ல தெரியலை. அத்தனை பேரும் நட்சத்திரங்கள்லாம் ஒரு நாள் இப்படி மீட்டிங் போடுறதான். இந்த துருவ நட்சத்திரம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு ஆசா போசம் எல்லாம் பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த சூரியனுடைய வெளிச்சம் என்ன நம்ம தெரிஞ்சு அவன எல்லாரும் சூரியன் 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 சொல்லிட்டு இருக்கா. பார்க்கலாம் சூரியன் கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சூரியன் உதிச்ச உடனே நட்சத்திரங்கள்லாம் தெரியவே இல்லை. பக்கத்துல இருக்க நட்சத்திரம் எங்கன்னு அதுங்களுக்கே தெரியல. பல கூட்ட கூட்டமா பேசிட்டு இருந்தான் ராத்திரி சூரியன் கிட்ட பேசணும்னா அப்படின்னு. சூரியன் வந்தவொடனே அந்த வெளிச்சத்துல இவாளுடைய ஒளி மங்கி போயிடுத்து பக்கத்துல எந்த நட்சத்திரம் இருக்குன்னே தெரியல. அப்புறம் 12 நாள் கேசி ராத்திரி வந்தவன் நீ எங்க போயிட்ட? நான் அங்கேயேதான் நின்றுட்டு இருந்தேன். நீங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு நான் நினைச்சேன் நான் அங்கேயேதான் நின்றுட்டு இருந்தேன். அப்ப சூரிய வெளிச்சத்துல இவாளுக்கு ஒண்ணுமே தெரியலையா? அந்த மாதிரி நம்மே விதுகு அவ்வளவு அழகா சொல்ற நம்மே விதுகு சுரகனாக சுரகணங்கள் ஒருத்தருக்கும் தெரியாது. பாகவத் நிறைய இடங்கள்ல தேவர்கள் ஸ்துதி பண்ணுவார். பகவான் வராக அவதாரம் எடுத்த பொழுது, நிருசிம் அவதாரம் எடுத்த பொழுது, உலகளந்த பொழுது, மத்திய அவதாரம், கூர்ம அவதாரம், திரும்ப திரும்ப தேவஸ்துதியை படிச்சு பாருங்க. எங்களுக்கு ஒண்ணும் தெரியலப்பா, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் அனுபவிக்கணும். இப்படிதான் திரும்ப திரும்ப சொல்ல வழியே எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு தேவனும் அறுதியிட்டு சொல்ல. நமே விதுகு சுரகணாலா பிரபவம் ந மகர்ஷய. சரி தேவர்கள் தான் தெரியல, ஏன்னா அவள்லாம் பந்தப்பட்டிருக்கா, கர்மமனையில் அகப்பட்டிருக்கா, அப்படியே ஆசா பாசம் அவளுக்கு எல்லாம் இருக்கு, கஷ்டம் எல்லாம். மகர்ஷிகள்லாம் ஒரு சிறிய தாண்டவா தானே, ஆனா அவர்களுக்கும் தெரியலையா? தேவரிஷி நாரதர் எவ்வளவு புலம்பு புலம்புறார், எத்தனை ரிஷிகள், அத்ரி மகர்ஷி, வசிஷ்டர், மரீசி, அங்கிரஸ், எவ்வளவு பேரு, எத்தனை விதமா, எவ்வளவு விதவிதமா 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 சொல்லி பாக்குறோம். என்ன சொல்லியும் அவளுக்கு தெரியல. அப்படி மயங்கி 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 நிக்கிறா. அகஸ்தியர் ராமனை பார்த்து மயங்கி நிக்கிறா, சொல்லி மாடல. வசிஷ்டர் ராமனை பார்த்துட்டு ராமான் பேருக்கு ராமான் ஜெபிக்கத்தான் முடியல, பிரபாவத்தை அவரால் சொல்ல முடியல. வால்மீகி மகரிஷி அசந்து போறார், எப்படி இருக்கான் ராமன் அப்படின்னு. வேதவியாசன் மயங்கி போறார். பகவான் ஒவ்வொரு அவதாரங்களையும் சொல்லிச்சுட்டு இவ்வளவு பெரியவனா, இவ்வளவு பெரியவனா, இவ்வளவு பெரியவனா அப்பா அப்படின்னு. அப்ப யாராலையுமே உள்ளபடி சொல்ல முடியாத பிரபாவம் பிரபுவுடைய. நமே விதுகு சுரகனாக பிரபவம் ந மகர்ஷய. இந்த பிரபாவம் யாருக்கும் தெரியும். எவ்வளவு பெரியவர் பார்த்துக்கோங்க, இத்தனை பெரிய பத்மநாபன் போய் யாரா கவலைப்படுவாளா? இவ்வளவு பெரியவர், தேவர்கள் ரிஷிகளாலேயே உள்ளபடி சொல்ல முடியாத அளவுக்கு பிரபாவம் உடையவர். என்ன நினைச்சுக்கோ, யோகக்ஷேமம் நான் பகாம்யகம்னு சொன்னா சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாம்? அவ்வளவு பெரியவன்டா நம்புடா, அவ்வளவு வச்சிருக்கேன்டா, அவ்வளவு பெரியவன்டா. நமே விதுகு சுரகணாகா பிரபோந்த மகர்ஷய அகமாதிரி தேவானாம் மகர்ஷீனாம் சர்வசக. ஏன் வாழ்ந்த இவாளுக்கும் ஆதி இவன், ஆதி மூலமேனு கஜேந்திரன் கத்தினா பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை. சுவாமியை கூப்பிடணும்னா கஜேந்திரன் மாதிரி கூப்பிடுது. இதை கூப்பிடலாம், இவ வரலாம், அவரை கூப்பிடலாம், அவரை வரலாம், அவரை கூப்பிடலாம், அவரை வரலாம், அவருக்கு அதுக்குள்ள முதல் நம்ம ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போயிடுது. ஒரே வார்த்தை ஆதி மூலம் ஆதி பீஜாயன்னு கத்தினான். கத்தினவர் அத்தனை பேர் நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல ஒதுங்கி போயிட்டான். 30 கோடி தேவர்கள் ஒதுங்கி வழி விட்டு ரெண்டு பேரும் யாரையும் கூப்பிடுறான் அப்படின்னு ஒதுங்க என்ன சரன்னு பெருமாள் அப்படி கௌடர்கள் அப்படி வந்தாரா பத்மநாபன் வேகமா, இதோ ஆதி வந்துட்டாரே ஆதி வந்துட்டாரே ஆதி வந்துட்டாரு, எல்லாரும் கைகூப்பின்னு ஸ்தோத்திரம். யாருக்கும் தெரியலையா அவனுடைய பிரபாவம், சொல்லி மாறலையா? ஏன்னா இவர்களுக்கும் ஆதினா பிள்ளையத்தை அவன் மட்டும்தான் மிச்சப்பட்டு பட்டு படுத்துட்டு கிடக்கிறது. தேமேன்னு சுவாமி அமக்களமா ஜம்மனு படுத்துட்டு இருக்கா பிள்ளையத்துல, யாரும் இல்லாதபடி எல்லாத்தையும் மூழ்கிட்டு ஜம்மன் ஊரும் புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டு அப்படின்றார் சுவாமி. அம்மாவார் பத்மநாபன் சொல்லும்போது சொல்றார், ஊரும் புல் கொடியும் மத்தே. பத்மநாபன் அழகா அவர் வாகனமும் கருடாழ்வார், கொடியும் கருட கொடி, ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டு மின்றா. உற்சவத்துல கருட வாகனத்தை சுவாமி வர கோவில உற்சவனா முதல்ல கருட கொடியை தான் கட்டார். ஊரும் புல் கொடியும் அத்தே, எங்க போனாலும் கருடங்களை ஜம்முன்னு உட்கார்ந்து போற, ஊரும் புல் கொடியும் வந்தே உலகெல்லாம் உண்டு மின்றான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராசி. அப்ப இவர்தான் ஆதி. அந்த பகவான் சொல்றான், நான் தேவர்களுக்கும் ஆதி அப்பா, மகர்ஷிகளுக்கும் ஆதிப்பா. அந்த என்னோட நாபிலேந்தான் பிரம்மா வந்தான், பிரம்மாவிடத்தை சகல ஜீவராசிகளையும் நான் தான் படைச்சேன். பிரம்மாவை கொண்டு இவர் படைச்சான், பிரம்மாவே படைக்கல, பிரம்மாவே படைச்சான். அப்புறம் ஏன் இவர் போய் பூதேவியோட எல்லாம் போய் நின்று பகவானே காப்பாதனம் லட்சுமாமியே சொல்லணும்? அவரும் ஒரு வேலைக்காரன் தான், சுவாமிக்கு பத்மநாபருக்கு பிரம்மதேவனும் ஒரு வேலைக்காரன், கொஞ்சம் நியர்பை வேலைக்காரன் வச்சுக்கலாம். நம்மளா ரொம்ப தூரத்துல இருக்கோம், அக்னி சந்திரன் தூரத்துல இருக்காருன்னா பிரம்மதேவர் பக்கத்துல போய் பர்சனல் அசிஸ்டன் மாதிரி நின்று சுவாமி அப்படின்னு கொஞ்சம் தைரியமா பேசுற ஒரு ஸ்திதி இருக்கு, கொஞ்சம் நெருங்குற ஒரு பாக்கியம். ஏன்னா நான் நாபிக்கமலத்தை உட்காந்துட்டு இருக்கேன்னு அந்த ஒரு இடத்தை சுவாமி கொடுத்தாரு. இடம் கொடுத்ததுனால இந்த இடத்த அவர் தான் கொடுக்கணும். நான் நாபியில உட்கார்ந்தா எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டேன்னா, பத்மநாபிட்ட கேளுங்கோ, ஒரு ஜென்மா நீங்களும் பிரம்மாவா வரலாம், ஆனா அதுக்கு பல வருஷம் தனியா தபஸ் பண்ணும், சரியா? யாரும் இருக்க மாட்டா, தப்பா தப்பான சப்தம் வரும், அதை கேட்டு இப்படியே உட்காந்து நாலு பக்கம் சுற்றினா நாலு தலை வரும், அப்புறம் அஞ்சு தலை வரும், அப்புறம் சிவகுரு தலைவர் கெல்லுவார். இதெல்லாம் ரொட்டீனா நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் ரெடியா இருந்தால தாவரத்துல உட்காந்து பார்க்கலாம். சத்துர்முக பிரம்மாவா, ஆனா சதுஸ்லோகி பாகவதம் கேட்கலாம், சுவாமி படுத்துட்டு இருக்க அழக பார்க்கலாம், அவர் அப்பப்போ இருக்கிற லீலைகள் எல்லாம் பார்க்கலாம், கைகூப்பி பிரார்த்தனை பண்ணி மூக்களே வராகர் குதிக்கிறதே அனுபவிக்கலாம். பிரம்மாவார்த்த இவ்வளவு அட்வான்டேஜஸ் எல்லாம் உண்டு. அந்த பிரம்மதேவரே அது கைகூப்பி, அவருக்கும் ஆதி நானப்பா. அதனால பகவான் சொல்ற, அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷீனாம் சர்வசர், எல்லாத்துக்கும் ஆதி நான், அப்பேற்பட்ட ஆதி உங்களோட பேசியிருக்க. ஒவ்வொரு ஸ்லோகம் என்ன ஞாபகம், இத்தனை பெரியவர் எங்கிட்ட பேசியிருக்க, இத்தனை பெரியவர் எனக்காக பேசியிருக்க, இத்தனை பெரியவர் எனக்காக பரிதவிக்கிறார். அப்புறம் நம்ம ஏன் கவலைப்படணும், அப்ப நம்ம ஏன் புலம்பணும், நம்ம ஏன் அழணும்? இவன் இருக்கா காப்பாற்றுவான், காப்பாத்தியே ஆகணும். அவ்வளவு அழகா சுவாமி, அதுதான் விபூதி யோகத்தை என்னடானா, நான் பெரியவன்னு சுவாமி ஜம்முன்னு பேசுறான். கட்டவர்த்தம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தினுட்டா அப்பப்ப அர்ஜுனன் சொல்லி சொல்லி சொல்லி. சரி இப்ப என்னோட பிரபாவத்தை கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் தான், அந்த கொஞ்சமே இப்படி இருக்கு ஆரம்பமே. அவ்வளவு அழகா, நமே விதுகு சுரகனாக பிரபவம் ந மகர்ஷயக அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் சர்வசக, எல்லாத்துக்கும் ஆதி நான் தான். அவர் தான் 18 நீளத்துக்கு 1,00,000 கோடியை வச்சுட்டு ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கார். அவர் தான் ஒற்றக்கல் மண்டபத்துல நம்ம பாக்குறோம், அவர் 1-to-1 நம்மளோட பேசிட்டு இருக்கார். இத்தனை வசதி. உடனே பகவான் அடுத்த ஸ்லோகம் சொல்றார், யோ மாமஜம் அநாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூட சம்மத்தியேஷு சர்வ பாபை பிரமுச்சதே. பகவான் தன்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் முதல்ல சொன்னா, நான் சுரகணங்களுக்கும் மகர்ஷிகளால கூட அறிய முடியாதவன், ஏன்னா அவர்களுக்கும் ஆதி நான். முதல் கிப்ப சொல்லிட்ட, எத்தனை தேவர்களை கொண்டாடுறீர்களோ அவர்களுக்கும் ஆதி நான், அவர்களாலே கூட அறிய முடியாத ஒரு வஸ்து நான் அப்படின்னு பரத பகவானே சொல்றான். யோமா அஜம் அநாதிம்ச வேத்தி லோக மகேஸ்வரம். அஜம்னா பிறப்பில்லாதவன், எனக்கு பிறவியே கிடையாது. அவதாரம் அப்படின்னா கீழே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். யோமா அஜம் அநாதிம்ச, அநாதி அவ்வளவு ஆச்சரியமானவன், ஆதி அந்தம் இல்லாதவன், எத்தனையோ வருஷமா இருக்க, எத்தனை வருஷமே தெரியாது. நம்ம சங்கல்பம் சொல்றோம், ஐவ சதமந்திரே அஷ்டாதிக்கம் சதி அப்படின்னா சொல்றோம், ஜம்புத்வீபே கலியுகே பாரத வருஷே பரதக்கண்டே. இந்த மாதிரி அத்தனை பேர் எத்தனை வருஷமா இவ்வளவு நாள் சங்கல்பம் பண்ணிருக்கோம், அத்தனை சங்கல்பம் தெரிஞ்ச ஒருத்தர். நமக்கு இதுவே அப்பப்போ மறந்து போயிடுறது, பாரத வருஷே பரதக்கண்டே நேரோகோ தக்ஷணே பாசே அப்ப அஷ்டாதிக்கம் சதி அப்படின்னு பாத்துக்கணும். இருபத்தெட்டா சதுரியுகம் கலியுகம் இதுக்கே மூச்சு வாங்குறது, இந்த சங்கல்பமே பெருசா இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை விட இந்த ஆரம்பத்தில் சங்கல்பம் பண்றோம் பாருங்க, ஜம்புத்வீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோகு, அதுல பத்ரிகாசம் எல்லாம் போயாசனா கேதார் கண்டே அப்படின்ட்டான். எக்ஸ்ட்ரா வாரம் ஒன்று கூட சேர்த்துருவான், பத்ரிகாசம் கண்டே அப்படின்னு அங்க ஆரம்பிக்கும். அப்படி எவ்வளவு இத்தனை தடவை எவ்வளோ பேர் எவ்வளவு சங்கல்பம் பண்ணிப்பான், நம்ம எத்தனை சங்கல்பம் பண்ணிப்போம், யாருக்கா ஞாபகம் இருக்குமா? நீ என்னைக்கு இந்த சங்கல்பம் பண்ணி வேலையை ஆரம்பிச்சாரு, சந்தியா வந்துருக்க ஆரம்பிச்சா வச்சுக்கோங்களேன், எத்தனை தடவை சங்கல்பம் பண்ணிருப்போம், ஞாபகமே இல்லை. ஆனா எத்தனை தடவை பண்ணோம், எத்தனை தடவை அஸ்ரத்தையோட பண்ணோம், எந்தெந்த இடத்துல பண்ணோம், யாரை பார்த்து திருச்சிண்டு பண்ணோம், மனசுல என்ன திட்டிண்டு பண்ணோம், எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம எத்தனை ஜென்மா மனுஷாலா இருந்து எத்தனை வாதி சங்கல்பம் பண்ணோம் அத்தனையும் அவருக்கு தெரியும். ஆதி அனாதி அப்படி எல்லாம் இல்லாதவன், அத்தனையும் தெரிஞ்ச ஒருத்தன். அவ்வளவு அழகா எனக்கு எல்லாம் தெரியும், வராக முடி பாப்பா பூமி எங்க இருந்ததுன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். பூமியை மேல கொண்டு வரது கூட ஒரு வயலுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் டெக்னாலஜியே தெரியும். சொல்ற டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப ரகசியமான டெக்னாலஜி அப்படின்றா இல்லையா, அது பெரிய சாட்டலைட் டெக்னாலஜி அப்படின்னா சொல்றா இல்லையா. அந்த மாதிரி பூமியை பிரளயத்தில் உத்தாரணம் பண்ற டெக்னாலஜி இன்னி வரைக்கும் நரசிம்மர் கூட தெரியாது, வராகர் மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு மூர்த்திக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு இல்லையா, அவ்வளவு அழகா இருந்தார். நான் எடுத்த பூமியில ஒட்டின் இருக்கிற பைய உனக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு பார்ப்பார். அனாதி அப்பேற்பட்ட அனாதிப்பா, யோமாம் அஜம் அனாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரன், லோகத்துக்கு மகேஸ்வரன், லோகத்துக்கு மகா ஈஸ்வரன், பிறப்பில்லாதவன், அனாதியானவன், சர்வலோகத்துக்கும் மகேஸ்வரன். அதனாலதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்ற ஆண்டா. வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூடக சம்மர்க்கேஷு, மூடன்னு சொல்லும், அசம்மூடகனா புத்திசாலின்னு அர்த்தம், புத்து புத்திசாலி, மூட அப்படின்னா மூடன், அசம்மூடனா அறிவாளி. யார அறிவாளி அப்படின்னா அசம்மூடக சம்மர்க்கேஷு சர்வ பாப சமுச்சதே. யாரா அப்படின்னா யோமாம், யார் என்ன உணர்றானோ, நான் பிறப்பில்லாதவன் அஜம், யோமாம் அஜம் அநாதிஞ்ச வேத்தி சர்வ லோக மகேஸ்வர் அசம்மூடக சமர்த்தியேஷு. மர்த்தியேஷுனா மரணமே தர்மமுடைய மனுஷர்கள், சாக போற பணம்னு அர்த்தம், சாக போற பணமே இப்படிதான் அர்த்தம். அந்த சரீரம் மனுஷா சரீரம் அழியக்கூடியதானே, அசம்மூட சமர்த்தியேஷு சர்வ பாபைஹி பிரமுச்சதே. யார் இந்த மனுஷால நான் பிறப்பில்லாதவன் அனாதியானவன் சர்வலோகத்துக்கு மகேஸ்வரன் யார் உணர்ந்துதானோ அவன் சர்வ பாப்பைகி பிரமிச்சதே, அவனுக்கு பாபமே கிடையாது, எல்லா பாபத்திலேருந்தும் விடுதலை அடைஞ்சிருக்கான். பத்மநாபர் சர்வலோக மகேஸ்வரம், பாவத்தை விடுதலை அடைஞ்சார். அஜம் அனாதி வராகர், அஜம் அனாதி நரசிம்மர், அஜம் அனாதி குருவாயிருப்பன், அஜம் அனாதி இல்லையே குருவாயிருப்பன், இப்பதான் வந்தான், இங்கதான் வந்து குருவும் வாங்கி இன்ஸ்டால் பண்ணா, அப்படின்னா பேசிட்டோம்னா சர்வ பாப பிரமுச்சத்தை இல்லை. அதாவது இந்த சரித்திரம் இதெல்லாம் அந்தந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை தாண்டி பகவான் அனாதியானவன். வைஷ்ணவ சித்தாந்தத்தை சொல்லுவா, இந்த மூர்த்தி எத்தனை வருஷமா இருக்கு, இந்த கோவில் எத்தனை கொள்ளமா இருக்கு அப்படின்னா அப்பயே அடி வாங்கிட்டோம். இது தெய்வம் இருக்கு அவ்வளவுதான். இது பஞ்சலோகமா பித்தளையா, இது மரமா மண்ணா கல்லான்னா இது தெய்வம்ன்ற சிந்தனை இல்லையே. அப்படின்னு காஞ்சிபுரத்துல பாண்டவர் தூத பெருமாளை சேவிக்க போனேன். பிரம்மாண்டமா உட்கார்ந்து பாண்டவர்களுக்காக தூது போன பெருமாள் பாண்டவர் தூதன்னு பேர். அப்படி ஒரு காலம் மடக்கின்ற அர்த்த பத்மாசன ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பார். கோவிலுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, கண்ணகரேல் இருக்கே அப்படின்னு பார்த்தா அவருடைய முட்டிக்கால அளவு தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவர் இருக்கார். அவ்வளவு வசனம் உத்தரப்பு போய் தலையிடிக்கும். நான் ஒரு ஆசையில அந்த பட்டரை பார்த்து கேட்டேன், சுவாமி பெருமாள் என்ன அவசரம் அப்படின்னு விட்டேன். என்ன அவசரம்னு கேட்டுவிட்டேன். சிரிச்சார், உலகளந்தவன் அவசரம் தெரியுமோன்னு என்ன பதில் சொல்ல முடியும் நானு? உலகளந்தவன் அவசரம் சுவாமியோட அவசரத்தை கணக்கு பண்ண முடியுமோ? பண்ணலாமோ? நம்ம அவன் அவசரம் இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்மளை விட அவசரம்னு சொன்ன எவ்வளவு அவசரம்னு கேட்டு சொன்ன பதில், நம்மளை விட அவசரம் இவ்வளவுதான். அப்ப அந்த கேள்வியே தப்புன்றாதா, இது என்ன மூர்த்தி, இது என்ன விக்கிரகம், இது கல்லா மண்ணா, இது சதமூர்த்தியா, இப்படி ஆராய்ச்சியே பண்ணப்படாது. அது தெய்வம் அவ்வளவுதான். அது தெய்வம், அது தெய்வம். அதுக்கு மேல அது யோசிக்கவே படாதுன்றா. இத்தனை வருஷத்து மூர்த்தி அப்படிதான் நம்ம பேசுறோம் இல்லையா? அவர் பேசுறதே அபச்சாரம்ன்ற பெரியவாள். அது தெய்வம் தான். அது கேட்டா சொல்றான், ஒரு பயங்கரமான உதாரணம் சொல்றான். இது கல்லா, இது மண்ணா, இது உலோகமா, இது மரமான்னு கேட்கறது தாயாருடைய யோனிய குஹ்ய பிரதேசத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு சமானம். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? எந்த யோனி வழியா வந்தோமோ அந்த யோனிய ஆராய்ச்சி பண்றதுக்கு சமானம் இது. எந்த மூர்த்தின்னு கேட்கறது கல்லா மண்ணா அப்படின்னு கேட்கறது அத்தனை பெருசு, அவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம்னு பெரியவன் அனுபவிக்கிறான். அது மூர்த்தி, அது தெய்வம். அதுதான், அது தெய்வம். அதனால அந்த சுவாமி அவ்வளவு அழகா சொல்றார், இப்படி என்ன புரிஞ்சுக்கணும், யோமாம் அஜம் அனாதிம் வேத்தி லோக மகேஸ்வரம். எந்த லோகத்துல நாம் இருக்கோமோ அந்த லோகத்துக்கு ஈஸ்வரம். எந்த லோகத்தை நாம பிறந்திருக்கோமோ அந்த லோகத்தை சிருஷ்டிச்ச பிறப்பில்லாதனம். எந்த லோகத்துக்கு எல்லை இருக்கோ அந்த லோகத்தை தன்னுடைய சங்கல்பத்தினால நடத்தின்றிருக்கிற எல்லை இல்லாதனம். யோமா அஜம் அனாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூட மர்த்தியேஷு சர்வ பாபை பிரமுச்சதை. எல்லா விதமான பாவங்கள்லேருந்து விடுதலை அடைஞ்சுடுறான். எல்லாம் பகவான், அவன்தான் பெரியவன். தோணி போயிடுது டக்கு 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 டக்குன்னு எல்லாம் விட்டு போயிடும். அப்படியே விட்டு போயிடுதுன்னா எல்லா பாவமும் விட்டு போயிடும். இந்த பந்தம் தானே பாவத்துக்கு காரணம். அர்ஜுனே பகவத்கீதை கேட்கவே அவ்வளவு புலம்புறான். கேட்ட பிறகு ஜம்முன்னு யுத்தம் பண்றான். அது என்ன ஆச்சரியம்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான் பீஷ்ம பிதாமகர வதம் பண்றதுக்கு சக்கராயுதம் எடுத்துட்டு வரான். ஆயுதம் எடுக்க மாட்டே சத்தியம் பண்ணிட்டு கண்ணன் வந்திருக்கான் பார்த்தசாரதி. ஆனா பீஷ்மர் தன் சங்கல்பத்தினாலே பக்தியினாலே சபதத்தினாலும் ஆயுதம் எடுக்க வச்சுட்டா கண்ணன் ஆயுதத்தை எடுத்துட்டு வரான். அர்ஜுன் அவன் காலில் விழுந்து சொல்றான், கிருஷ்ணா நீ சத்தியம் பண்ணிருக்காய், சபதம் பண்ணிருக்காய், யாரையும் கொல்ல மாட்டேன்னு நீ சொல்லியிருக்காய், பீஷ்மரன் நான் தான் கொல்லணும், நீ கொல்லாதேன்றான். இதே அர்ஜுனன் தான் பகவத்கீதைக்கு முன்னாடி ஐயோ புத்திராகா பௌத்திராகா மாமனார் மாதுளான்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தவன், கிருஷ்ணா நீ கொல்லப்படாது, பீஷ்மரன் நான் தான் கொல்லணும்டா, கண்ணுபடி பார்த்தான் கையில புத்தி வந்துடா. பகவத்கீதையை சொல்லும் போது சொன்னதுக்கு அப்புறம் புத்தி வந்து விடுத்தான், நான் சொல்வேன் நான் சொல்வேன். பீஷ்மரை கொல்லலாமா, எவ்வளவு பெரிய அவர் கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய தியாகி. கொல்ல வேண்டாம், நான் கொல்ல வேண்டாம், நீ கொல்லாது அப்படின் சர்வ பாப பிரமுச்சி. இந்த புத்தி வந்துருமா, சுவாமி எல்லாத்தையும் நடத்துறான்ற அந்த புத்தி வந்துடுறா. சர்வ பாப பிரமுச்சி வியாத கீதை. தர்மவியாதர் சொல்றாரோன்னு அவ்வளவு அழகா எத்தனை வகை மகாபாரத காண கிடைக்கிற தர்மஜாதருடைய வியாத கீதை. பிரம்மஞானியா பேசுறார், ஒரு பிராமணனுக்கு பிரம்ம தத்துவத்தை சொல்றார். சர்வ பாபம், அவர்கிட்ட எனக்கு ஒரு பிராபமும் இல்லையே, எனக்கு ஒரு பிராரப்தமும் இல்லை, பாபமும் இல்லை, ப்ராப்ளமும் இல்லை. என்ன பகவான புரிஞ்சிருக்கேன், அதுதான் யோமா அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரன் மர்த்தியேஷு. ரொம்ப அழகா பகவான் அனுபவிக்கிறான், அசம்மூடச மர்த்தியேஷு சர்வ பாப்பைகி பிரமுச்சது. சோ சர்வ பாபத்திலேருந்து வெள்ள வரணும்னா பகவான் அனாதியானவன், சிறப்பில்லாதவன், சர்வலோக மகேஸ்வரன். இது நல்லா புரிஞ்சுக்கணும், சர்வலோக மகேஸ்வரன். மழை பெய்யறது, இந்த பாழா போன மழை பெய்யப்படாது, சுனாமி ஏன் வந்தது, இதெல்லாம் கேள்வியே கேட்கப்படாது. சர்வலோக மகேஸ்வரன் தீர்மானிக்கிறான், பெய்யறது நடக்கிறது, அவ்வளவுதான். இதுக்கு மேல இது வந்து இப்படி நடந்திருக்கப்படாது, இப்படி ஏன் நடந்ததுன்னா கேட்கறதே அபத்தம். சர்வ பாபை பிரமுச்சதே, அவனுக்கு தெரியும் அவன் நடத்தான், அவன் சர்வலோக மகேஸ்வரன். சுவாமி சொல்ற, நான் சர்வலோக மகேஸ்வரன், நான் என்ன தீர்மானிக்கணும் அது நடக்கும். ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டான், கடவுள் கண்ணாவினா வாயில வந்தபடினா சுற்றினானா, என்ன பண்றாய் நீ, திடீர்னு ஒரு மழை பெய்யறது, திடீர்னு வெயில் அடிக்கிறது, திடீர்னு பெரிய காத்து வீசறது, நான் கஷ்டப்பட்டு விவசாயம் எல்லாம் பண்ண எல்லாம் படாத பாடு பட்டு அப்படின்னா, உடனே சுவாமி பிரத்யட்சம் ஆயிட்டாரு, உனக்கு என்ன வேணும், இதை பாரு உனக்கு ஒண்ணு மெயின்டைன் பண்ண தெரியல உலகத்தை, குடு நான் பாத்துக்கிறேன்னு. உடனே சுவாமி சரிப்பா, நீ மழை பெய்ய வைக்கிறது ஓம்பாடு, சூரியன் ஓம்பாடு, காத்து வீசறது ஓம்பாடு, உனக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கோ. உடனே அவன் பிளான் பண்ணான், அழகா அதுல லேசா கொஞ்சம் மழை பெய்யோ அப்படின்னா, கடகடன் மழை பெய்யும் சொல்லி கடகடகடன் உழுதான், உழுதவன விதையெல்லாம் போட்டா ரெண்டு நாள் வெயில் காயிட்டோம்னா, வெயில் காஞ்சி அப்புறம் மூணாவது நல்ல மழை பெய்யிட்டோம்னா, மழை பெய்ஞ்சு கடகடகடன் அப்படி செல்லுவா, அப்புறம் காத்து லேசா அடிக்கும், ரொம்ப எல்லாம் அடிக்கப்படாதுன்னு ரைட்டு. அதே மாதிரி உனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் மழை பெய்யணும், அப்பெல்லாம் வெயில் அடிக்கணும், அப்பெல்லாம் லேசா காத்துன்னு இப்படியே சொன்னா கொஞ்ச நாள்ல செடியெல்லாம் நல்லா வளம் துடுத்து கதிரெல்லாம் அப்படி குத்து தலை சாஞ்சிட்டா, கடவுள் ஒன்றும் தெரியல, நான் புத்திசாலி என்னமா பண்ணிருக்கேன் இது தெரியாம இருக்காரு. சரி இப்ப கடவுள் இப்படி பார்த்தான் சிரிச்சான் பகவான், அவரு சிரிச்சார், அவர் சிரிச்சாங்க ஆயிரம் அர்த்தம் உண்டு, அழகா போய் கதிர் எடுத்தான். இருந்தாலும் அந்த நெல்மணி எல்லாம் பார்த்தா அப்படி ஜம்முன்னு இருக்க மாதிரி இருக்கான், இப்படி இருக்கு பாபன் பிடிச்சா உள்ளூண்டு அரிசி இருக்கான், சாதாரண அந்த நெல் மேல தோல் ஒட்டின் இருக்குமோனும் அப்படிதானே இருக்கணும். இது பார்த்தா உள்ளுக்கு ஓரத்துல இந்த சமயத்துல அந்த வேர்க்கடையில பார்த்தா மேல பிரிச்சா இருக்கும், உள்ளுக்கு சூண்டில தூண்டு இருக்கும், இந்த கப்பலாம் ஆ பிரிச்சா இருக்கேன் உடச்ச உள்ள இருக்கும் போது பாவமா ஒண்ணு சூண்டி போய் சோனியா இத்தினோண்டு கொண்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த நெல்லே இத்தினோண்டு அதை உடச்ச உள்ளுக்கு இத்தினோடு கண்ணுக்கே தெரியல, ஏடா ஒண்ணு இருக்க எல்லாத்தையும் உடச்சா அப்படியே தான் இருக்கு. ஓடு கத்துனா நீ ஏமாத்திட்டேன் பகவான் சொன்னா, உன்னை ஏமாத்தவே இல்லை, நீ டிசைன் பண்ணார், அவன் கேட்ட நானும் டிசைன் பண்ணார், நீ பாட்டுக்கு இப்ப மழை பெய்யணும், இப்ப வெயில் அடிக்கணும், இவ்வளவு காத்து அடிச்சா போதும், அதுக்கு இவ்வளவுதான் வரும். அது வெயில் அடிச்சா தானாகவே அது வேர் பூமியில ஓடி எங்க ஜலம்னு தேடும், அப்ப நெல்லு நாத்து நல்லா செடி பலமாகும். இந்த காத்து வேகமா அடிக்கும்போது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த பலமெல்லாம் சேர்ந்துதான் நெல்லுக்கு பலம் கூடுறது. மழை பெஞ்சாலும் அதை தாண்டி அது ஜீவிக்க ட்ரை பண்ணும், மழையே இல்லைனாலும் அதை தாண்டி அது பிரயத்தனப்படும், அப்ப அந்த நெல்லுக்கும் அரிசிக்கும் அந்த வஸ்துக்கும் பலம் கூடும். அதனாலதான் அப்படி பண்ணேனும் உடனே சொன்னா, நீ ஏன் பண்ணுப்பா, நான் உறவு நிலை மட்டும் பண்றேன், ஏதோ நம்ம கருவடை வந்தா போதும், இந்த மழை வெயில் காத்தலாம். அப்ப வாழ்க்கை ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு கவலை வருதுன்னா நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்துறது, நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது. நல்லா கவனிச்சு பாருங்க, இவ்வளவு பக்குவப்பட்டிருக்கோம்னா எப்படி, நம்ம சொல்றேன் எல்லாம் பாத்துக்கலாம், இந்த பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம் வேலைக்கு, 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடி போக மாட்டான்றது அர்த்தம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்குவார், அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றோம் இல்லையா. அப்ப இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கவலைகள்ல நாம பக்குவப்பட்டிருக்கோம், மனோதைரியம் வந்திருக்கு, வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரிஞ்சிருக்கு, எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப கூலாவே இருந்தோம், ஒண்ணுமே இல்லை வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டோம், வாழ்க்கையில எல்லாம் வேணும், எல்லா பக்கமும் அடிச்சு தூள் கலப்பினாதான் ஜெம்பா அப்படி நிற்க முடியும், அப்பதான் நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வருது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கஷ்டத்துல நீங்க போராடி ஜெயிச்ச அந்த சமயத்தை உங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம், எஸ் ஐ மேட் இட் எஸ் அப்படின்னு இல்லையா. இப்ப அந்த கஷ்டத்துல நின்னு ஜெயிச்சவன உள்ளுக்குள்ளே ஒரு கான்பிடன்ஸ் வரும் பாருங்க. இது எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போச்சுன்னா எல்லாம் கிடைக்கும். நம்ம தோத்து போயிடுறோமே, நம்ம தோத்து போயிடுறோம். இங்க முக்கியம் நம்ம ஜெயிக்கிறது, இதெல்லாம் ஜெயிக்கிறது இல்ல. நல்லா ஞாபகம், சிச்சுவேஷன் ரொம்ப ப்ராம்ப்டா ஈஸியா கம்ஃபர்டபுளா அப்படி ஜாலியா இருந்துருச்சுன்னா நம்ம தோத்துடுவோம், நம்ம ஜெயிக்க மாட்டோம். எக்கு தப்பா இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும். அப்ப கிடைக்கிற ஒரு ஆனந்தம், அதுல ஒரு சுகம், எஸ் அப்படின்னு இல்லையா, ஹா அப்படின்னு ஹா வரணும் இல்லையா. எல்லாம் கேட்டா ஆமா நீ என்ன பண்ணி கிழிச்சுட்ட, அடுத்த வேலை கொண்டாட மாட்டோம், அடுத்த நமக்கே ஒரு வேலை இருக்காது, அப்பதான் அடுத்த வேலை வேலை இருக்கும். சோ பகவான் என்ன பண்றான், நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிறோம். சரியா, ப்ராப்ளம் சஃபரிங் ஆர் சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி, ஹிட்டன் எனர்ஜி இதுதான், சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி, சீக்ரெட் ஆஃப் சோல், சீக்ரெட் ஆஃப் காட்ஸ் பவர். உள்ளுக்குள்ள இருக்க தெய்வீக சக்தி, நமக்குள்ள அளவிட முடியாத தெய்வீக சக்தி இருக்கு, அளவிட முடியாத தெய்வீக சக்தி. ஏன் அளவிட முடியாதுன்னா, அளவே இல்லாத பிரம்மத்தையே உணரும்படியான சக்தி இருக்கு. அப்ப இந்த ப்ராப்ளம், இந்த சஃபரிங், இந்த கஷ்டம், இது ஒரு விஷயமா, அளவிட முடியாத தெய்வீகம், எல்லை இல்லாத தெய்வீகம், வர்ணிக்க முடியாத தெய்வீகம். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, வள்ளலார் சொல்றாங்க அருட்பெரும் ஜோதி. அது உள்ளுக்குள்ள உட்காந்து அப்படி இருக்கு. ரமணர்லாம் ஒண்ணுமே பேசல, யார்கிட்டையும் ஒண்ணுமே கேட்கல. ஆனா இனி வரைக்கும் ரமணாசிரம் நின்று இருக்கு, யாருடைய அப்படி டொனேஷன் கொடுக்கோன்னு கை நீட்டினாரா. நீ ஒரு 10 ரூபாய் கொடுறா, அதான ஒரு டேபிள் வாங்கி போறாங்க, யார்கிட்டயா ரமணர் பேசினாரா. ஆனா இன்னைக்கு ரமணாசிரம் நின்றுதான் இருக்கு. ஆனா யாராவது சமாதி கட்டணும் யாராவது சொன்னாரா அவர்கிட்ட, இல்லாட்டி அவருடைய படுக்க, அவரோட பாதுகை, அவரோட கைத்தடி எல்லாம் பத்திரப்படுத்தி வைங்கன்னு இன்சூர் பண்ணி வச்சிருந்தாரா. நம்ம எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி பத்திரமாவே வச்சிருந்துருக்கோம், ஒண்ணு நகை இருந்தா வச்சுப்போம், ஏதோ வீடு வாசல் இருந்தா வச்சுப்போம், கிரவுண்ட் இருந்தா வச்சுப்போம், அவ்வளவுதான். ஏன் தாத்தா பாட்டியே கொண்டு போட்டுருவோம் போட்டு, அப்புறம் தான் அவரோட அவாரே வேண்டாம்ன்றோம் இல்லையா. ஆனா ரமணத்தை ஏன் வச்சுக்கிறோம், காஞ்சி மகாபரிவாரத்தை ஏன் வச்சுக்கிறோம், பத்ரமா பகவான் பத்ரமா பாதுகாத்து வச்சுருக்கான். அவ பாதுகாத்துக்கல, எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டா அவன் பாத்துக்கணும். அப்ப அவனிடத்த ஒப்படைச்சிடணும். அந்த உள்ளுக்குள்ள அளவிட முடியாத தெய்வீகம் நமக்குள்ள இருக்கு. அப்ப அந்த தெய்வீகத்தை நாம் அனுபவிக்கணும், உணரணும். இது உணர்ந்தாச்சு அப்பா அப்படின்னு இருக்கும். அப்ப நம்ம அதை உணரணும். யோமாம் அஜம் அநாதிம் சர்வலோக மகேஸ்வரம் அசம் மூடசமர்த்தியேஷு சர்வ பாபை பிரமுட்சது. அப்ப எல்லா பாபத்திலேருந்தும் விடுதலை அடைஞ்சுடலாம். இது புரிஞ்சுக்கணும். அவ்வளவு அழகா எனக்கு தேவர்களோ இல்லாடி ரிஷிகளோ என அறிய முடியாது, என்ன அவர்களை காட்டிலும் நான் ஆகி. பகவானே சொல்ல, நான் சிறப்பில்லாதவன், ஆச்சரியமான அனாதியானவன், நான் சர்வலோக மகேஸ்வரன். யார் உணர்றாளோ அவர்கள் எல்லா பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அடுத்து பகவானே அத்தியாச்சரியமா சொல்றா, ஒரு 2 ஸ்லோகம் சேர்த்து சிலதுல கிளீன் ஸ்லோகம் மாதிரி, பாகவதம் பகவத்கீதை எல்லாம் 2 ஸ்லோகத்தை சேர்ந்தாதான் ஒரு அர்த்தம் வரும். பகவான் அடுத்த ஸ்லோகம் சொல்றார், புத்தி ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தம க்ஷம சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயமேவ அஹிம்சா சமதா துஷ்டி தபோ தானம் யசோ அயசக பவந்தி பாவா பூதானம் மத்த ஏவ கிருதக்விதாஹ. நான் அந்த அனுஷ்டுப் சந்தல பாராயணம் பண்ற மெத்தட வாசிக்கலாம், புரியறதுக்காக பதம் பதமா பிரிச்சு வாசிச்சிருக்கேன். பகவான் நிறைய அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸை பற்றி இதை பற்றி பேசுகிறான். நம்ம புத்தியில் உண்டாகக்கூடிய விஷயங்கள், மனசில் உண்டாகக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்ற. புத்தி ஞானம் அசம்மோக, புத்தி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த புத்தி ஞானம், புத்தின்றது ஒரு தீர்மானிக்கிற ஒரு கெப்பாசிட்டி. புத்தி இருக்கா அப்படின்றோம், உனக்கு புத்தியே இல்லையா அப்படின்றோம், ஜட்ஜ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி, இது நல்லது இது தேவை இது தேவையில்லை இது வேணும் இது வேண்டாம், நீ சத்தங்கத்துக்கு போகலாம், ரெடி நீ ஒரு நாள் மட்டும் போகலாம், முதல் நாள் நீ சண்டே போகலாம் அறிய வச்சிருக்கோம் இல்லையா. புத்தி புத்தி ஞானம் அசம்மோக ஞானம் ரியலைசேஷன், இது இப்படி அப்படின்னு அந்த தன்மையை உணர்றது ஞானம். புத்தி ஞானம் அசம்மோக, மோகம்னா தெரியும், அசம்மோகன மோகமில்லாத ஒரு தெளிவு, தெளிந்த நல்லறிவு. புத்தி ஞானம் அசம்மோக க்ஷமா ஆச்சரியமான பொறுமை, சத்தியம் உண்மை, தம க்ஷம ஆச்சரியமா தம அப்படின்னா இந்திரிய நிகிரகம் இந்திரியங்களை அடக்கிறது எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம அடக்கிறதுல ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல நம்மளும் இந்திரியங்களை ஜெயிக்கிறோம் நிச்சயமா பல சந்தர்ப்பங்கள்ல நாக்கு கேட்கும் உடம்பு முடியல வயத்தால போயிட்டே இருக்கு வேதி ஆயிட்டே இருக்கு யாராவது நாக்கு கேட்கறது சாப்பிடலாம் ஐயோ நாளைக்கு வேணா சாப்பிட இதுக்கு வேண்டாம் அந்த பயத்துல நாக்கு சொன்னாலும் நம்ம ஜெயிக்கிறோம் பாருவோம் அப்ப நம்ம நாக்கை காட்டிலும் பெரிய அது புரிஞ்சுக்கோங்க நம்ம நாக்கு இல்ல நாக்கு வசப்பட்டவர்கள் இந்த நாக்கை ஜெயிக்கக்கூடிய பலம் ஒரு வியாதியிலேயே நமக்கு வரதுன்னா அப்ப அப்ப முடியறதோன்னோ அதே மாதிரிதான் எப்பயும் முடியும் அதான் ரிஷிகள்லாம் கேட்கிறான் ஆச்சாரிய புருஷா தான் சொல்றான் உடம்பு முடியல வயதால போகிறது யாராவது ஸ்வீட்டை கொடுக்கறா ஃபர்ஸ்ட் கிளாஸா வேற ஏதாவது பிடிச்சதே கொடுக்குறான் சரணாகதியே பண்ணுவோம் தயவு செஞ்சு நம்ம கொடுங்க வேண்டாம் என்னால முடியாது நாக்கு வேண்டாம் சொல்லல நீங்க வேண்டாம் சொல்ற அந்த நீ அந்த நான் தான் ஆத்மா அப்ப நாக்கை தாண்டி ஜெயிக்க முடியறதோன்னா அந்த இந்திரிய நிகிரகம் தமக அதுதான் இந்திரிய நிகிரகம் நல்லா தூக்கம் வருது யாரா எழுப்பி சாப்பிடணும் அப்படி கோபம் பொத்துண்டு வர்றது ரொம்ப முக்கியமா நல்லா தூங்கிட்டு இருக்கேன் இப்ப எழுப்பி சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்னு நமக்கு பிடிச்சதே கொண்டு வரதானே சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும் யாராவது எழுப்பி இருந்தா லட்டு அப்படின்னா சந்தோஷமா இருக்கும் சத்தியமா சந்தோஷமா இருக்க எடுத்து டப்பால் உள்ளவே நாளைக்கு சாப்பிடுறேன்னு சொல்லுவேன் ஒழிய கொண்டா அப்படி சாப்பிட தோணாது அப்ப இந்த இந்திரிய நிகிரகம் பகவான் சொல்றான் புத்தி ஞானம் அசம்மோக க்ஷமா சத்தியம் தம க்ஷம சத்தியம் இருக்கணும் நமக்குள்ள ரசத்தியம் பேசிட்டோம் ரசத்தியமா நடத்தின உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உருத்தருது இதெல்லாம் ஒரு குணம் சத்தியம் தம க்ஷம ஆச்சரியமா ஷம அப்படின்னா மனசு அப்படி சரி வேண்டாம் வேண்டாம் விடு விடு மனசுல பலவிதமான ஆசைகள் எல்லா ஆசைகளையும் நாம் அப்படியே சாதிச்சுக்கிறது இல்லை சில சில ஆசைகள்லாம் வேண்டாம் நிறைய ஆசைகள் உள்ள இருக்கு இதுக்கு வம்புன்னு வாழை சுருட்டின் இருக்கும் அப்ப சமக மனசு அடக்கிக்கிறோம் ஒரு எல்லைக்கு மேல அடக்க முடியல சில விஷயங்கள் அடக்க முடியல ஆனா பல விஷயங்கள்ல நாம் அடக்கின்றா இருக்கும் ஒரு ஸ்திரீக்கு ஏதோ கடைக்கு போனா நல்ல வைர கிளாஸ பார்த்தா ரொம்ப பிடிச்சு போயிடுது அதுக்காக வீடு வாசல்லாம் விட்டு போய் வைரநாட்டு வாங்கி கெடுத்து போட்டுப்பாளா சின்னமா இருந்து தெரியுமா ஆனா இந்த வீடு வாசல்ல வித்துட்டு யார் வேணா நானா பண்ணட்டும் பரவாயில்ல அவர் வயது நக்கல் என் கழுத்துல பண்ண என் ஜென்மா சாப்பிடலையே மாதிரி நேரம் போட்டுப்பாளா சத்தியமா போட்டுதான் மனவடக்கம் நமக்கு இருக்கு சில சில விஷயங்கள்ல ஏதோ பகவத் கிருபையில இருக்கு அதான் சமக தம சமக இந்திரி அதான் நமக்கு வரது இதையும் தாண்டி போகணும் அதுக்குதான் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த விஷயங்கள் சொல்றேன் தம சமக சுகம் துக்கம் சுகம் இருக்கு துக்கம் வரும் பவோ அபாவோ அதாவது உற்பத்தி அழியறது எல்லாம் பவோ பாவோ பயம் ச அபயமே வச்ச உள்ளுக்குள்ள பயம் பயமில்லாத தன்மை இத்தனையும் பகவான் சொல்லலாம் அஹிம்சா இம்சை பண்ணாத ஒரு புத்தி அஹிம்சா சமதா அத்தியமா சமபுத்தி சில இடங்கள்ல நமக்கே ஒரு சமபுத்தி வந்துடுறது அஹிம்சா சமதா துஷ்டி உள்ள சந்தோஷம் தப்போ தானம் யசோ அயசக தபசு தானம் கொடுக்கறதவன்றது தெரியும் தானம் கீர்த்தி அபகீர்த்தி இவ்வளவும் நடக்கிறது பவந்தி பாவா பூதான மத்த ஏவ பிரதிக் விதாக பகவான் சொல்ல இத்தனையும் எல்லாருக்கும் என்னிடத்திலேருந்தான் வந்தேன் லாபம் மானம் அவமானம் கீர்த்தி அபகீர்த்தி உற்பத்தி விநாசம் எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு புத்தி புத்தி ஞானம் அசம்மோக எல்லாம் தமக சமக இவ்வளவு வருதுல்ல புத்தி ஞானம் மோகமில்லாத ஒரு சமயம் லட்சமா தம பொறுமை பகவான் சொல்றான் இத்தனையும் என்னிடத்திலேருந்துதான் வருது அப்ப பயம் தான் என்ன பண்ணணும் அப்பா பயத்தை போகுன்னு அவன் காலில் வருது நல்ல ஞானம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லப்படாது கிருஷ்ணன் ஞானத்தை கொடுத்தான் சுவாமி எனக்கு ஞானத்தை கொடுத்தான் ஞானத்திரான்னு பேர் வைஷ்ணவ சித்தாந்தத்துல வராக மூர்த்தி பேர் ஞானப்பிரான். ஆழ்வார் தேடி அங்க திடீர் தர்சனம்லாம் போனா ஞானப்பிரான் சன்னதி தான் போடுவா, வராக சன்னதி போடவே மாட்டான். ஞானப்பிரானை அல்லால் அப்படின்றத ஆழ்வார் மங்களாசாரம். அப்ப உள்ளுக்குள்ளே நமக்கு ஞானம் வருதுன்னா கண்ணன் கொடுத்தான். புத்தியில ஒரு மாறாட்டம் வர்றது எல்லாமே பகவான் உள்ளுக்குள்ளே அவனே கொடுத்து 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 நம்மளை பக்குவப்படுத்தான். சுகம் துக்கம் பயம் அபயம் பாவம் அபாவம் யசஸ் கீர்த்தி அபகீர்த்தி சுத்தி வர நம்மள நடந்துட்டே இருக்கும். அந்த சுத்தி ஏதோ நடந்துட்டே இருக்கு பாருங்க. சமயத்தில் நமக்கே தெரியாது புத்தி சரியில்லை, சமயத்தில் நமக்கே திருப்தியா இருக்கு அப்பா இது ரொம்ப சரியா இருக்கேன் புத்தி ஞானம். சமயத்தில் நமக்கே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நீ ஒன்றும் சாப்பிட்றாங்க ஆசையெல்லாம் இல்லை, வெளியில போகலாம் இன்றைக்கி ஒன்றும் வெளில போக வேண்டாம். அப்புறம் நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், பரவாயில்ல எப்படி நான் ஜெயிச்சுட்டேன், கரை கூப்பிட்டா உடனே ஓடி போயிடுவேனே, இன்னைக்கு நானே போகலையே, பரவாயில்லையே நான் ஒசத்தி நினைக்கப்படாது. உள்ளுக்குள்ளேந்து சுவாமி இதை பண்ணான், இதை புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்லலாம் இத்தனையும் நான் பண்றேன். காலாவது தீபாவளி கூட வாங்க கொண்டு வேண்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னு அவனை பெருமை வந்துடக்கூடாது. தீபாவளிக்கு வாங்க கூட வாங்கிக்க சொன்னா நான் தான் ஏற்கனவே இருக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அப்படி ஒரு பெருமை வரும் பாருங்க. இந்த புத்தியை கொடுத்தது அவன், உங்களுக்காக தோணல. இப்ப தீபாவளிக்கு படம் வாங்கிக்கணும்ன்ற புத்தி அது ஒண்ணு இருக்கு, தோணலன்னா அவன் தான் தோன்றதும் அவன் தான். அந்த புத்தியை கொடுத்துட்டும் இந்த புத்தி தேவையில்லைன்னு பின்னாடி ஒரு புத்தியை கொடுக்கறதும் அவன் தான். தப்பு பண்ணிட்டேன்ற புத்தி, தப்பு பண்ணணும்ன்ற புத்தி, தப்பு பண்ணவரை தப்பு பண்ணிட்டேன்ற புத்தி, இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்ற புத்தி எல்லாம் அவன் தான் கொடுக்கறான். ஆதி மூலம் உள்ளுக்குள்ளே அதாவது பகவான் சொல்றான் எல்லாம் நான் பண்ணிருக்கேன் தான். உனக்கு உள்ளேந்து இத்தனை விதமான விஷயங்கள். ஒரு மான் இருக்கு வச்சுக்கோங்களேன், மானும் மிருகம் தானே, சிங்கமும் மிருகம் தானே, சிங்கத்துக்கே எவ்வளவு தைரியம், மானுக்கே எவ்வளவு பயம், ரெண்டும் அதே காட்டில் தானே இருக்கு. ஏன் இவ்வளவு பயம்? இதுக்கு பயத்தை கொடுத்தவனும் அவன் தான், அதுக்கு தைரியத்தை கொடுத்தவனும் அவன் தான். இதே மான் சிங்கம் ஆயிடுச்சுன்னா இந்த பயம் போயிடுறது அப்படின்றது அப்படின்றது. அதே சிங்கத்திலிருந்து மானம் வந்தோ பயந்து ஓடுறது. பூர்வ ஜென்மத்துல இது மானா இருந்து சிங்கம் துரத்துச்சு, இப்ப இது சிங்கம் ஆயிடுச்சு அது மானாயிருக்கு, அது துரத்தும் போது இது ஓடுது, இப்ப இது துரத்து அது ஓடுது. அப்ப இந்த பயம் அபயம் கொடுக்கறது அவன் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு குணம் சுவாவம் இருக்கணும். இந்த கீரி பிள்ளைக்கு ஒரு சுவாவம், பாம்புக்கு ஒரு சுவாவம், பூனைக்கும் எலிக்கும் இந்த காமன் செடி இருக்கு பாருங்க, அது பெரிய கீழே ஒடினே இருக்கு காமன் செடி. எங்கே இது ரெண்டுக்கும் ஒரு விரோதம்? பூர்வ ஜனத்துல ஏதாவது அவன் மூதாதிக்குள்ள சண்டை வந்து அதுக்கப்புறம் முன்னாடி ஒத்துமையா இருந்து பிரிஞ்சாளா? ஒண்ணு கிடையாது, ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனை தான். காமன் செடி ஆரம்பத்திலேருந்து பூனைய கண்டா எலிக்கு பயம், எலிய கண்டா பூனைக்கு கொண்டாட்டம், அதை சீனனும். எங்கே இருந்து புத்தி? இவன் கொடுத்தான் புத்தி ஞானம் அசம்மோக. அப்ப நமக்குள்ள இருக்க எல்லா நல்ல குணங்களுக்கும் சுவாமி காரணம். உள்ளுக்கு இதெல்லாம் தோன்றது இல்லையா, இதெல்லாம் அவரே கொடுத்து அவரே அதை மாத்தி கொடுக்கிறார். அப்ப எந்த விதமான எமோஷன் வந்தாலும் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, நல்லதோ கெட்டதோ, சரியோ தப்போ, நியாயமோ அநியாயமோ, பாபமோ புண்ணியமோ, பகவானிடத்துல கொடுத்தணும். இவர்கிட்ட தான் வந்து பத்மநாபர் தான் எல்லாத்தையும் தோன்றா. அப்ப ஏதோ ஒரு காமம் வந்துருக்கா, பிரபோ காமம் வந்திருக்குப்பா, இதை மாற்றி பிரேமையாகும். ஆண்டாள் கேட்கிறா ஐயா, மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோ ரெம்பாவா, ஏன் அவன் தானே மாற்ற முடியும். இப்ப நம்ம கிட்ட ஒரு அமெரிக்கன் டாலர் இருக்குன்னா அது எக்ஸ்சேஞ்ச் கிட்ட போனா தானே மாத்தி கொடுப்பா, இந்தியன் ருப்பியா வேற யாருக்கும் மாற்ற முடியாது. மளிகை கடைக்காரன போய் ஒரு $50 கொடுக்குறேன், நமக்கு ₹5000 கொடுனா கொடுக்க முடியுமா? அது எக்ஸ்சேஞ்ச் இருந்தாதான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி காமத்தை பிரேமையா மாத்திர டெக்னிக் அவருக்கு தான் தெரியும், பயத்தை அபயமா மாத்திர டெக்னிக் அவருக்கு தான் தெரியும். என்ன பண்ணா என்ன ஒரு எமோஷன் வந்தாலும், பயமோ கவலையோ குழப்பமோ என்ன வந்தாலும் அவர்கிட்ட கொடுத்துடணும். கெட்டது நல்ல விஷயங்கள் இருக்கா, சுவாமியா எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கா, சுவாமியே எனக்கு இந்த புத்தியை கொடுத்திருக்கா, சுவாமியே எனக்கு இந்த அனுகிரகத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு இந்த சிந்தனை வரும் சரியா. அதுதான் பகவான் சொன்ன எல்லாம் என்னிடத்திலேருந்து வரப்பட்டா, எல்லா விதமான ஸ்வபாவமும் பாவமும் உற்பத்தி விநாசம் எல்லாம் என்கிட்ட, எல்லாம் நான் தான் பண்ணிருக்கேன். மற்ற ஏவ பிதக் விதாக பவந்தி பாவா பூதானா. அதனால யாரோ ஒருத்தருடைய சுவாவம் இருக்கான்னா, சரி இவா சுவாவம் அப்படி இருக்கு, இவா சுவாவத்தை மாத்துன்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணா நடக்கும், நீங்க அவா கிட்ட சொன்னா நடக்காது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த எல்லா அம்மாக்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க சொன்னா கேட்க மாட்டான், நீங்களும் கேட்கலையே. பசங்க இருக்கான்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம எப்படி இருந்தோம் அப்படிதான், வேற ஒண்ணு போட்டா சொல்ல ஒண்ணா முளைக்கும். நமக்கு இப்ப கொஞ்சம் வயசா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொன்னா கேட்டுருவாடா. அந்த வயசுல நம்ம இதுவரை மோசமா இருந்திருப்போம், இருந்திருப்போம். இப்ப ரீசெண்டா டிப்ளமேட்டிக்கா சொல்லிட்டு இருந்திருப்போம்னு பசங்க மரியாதை கொடுக்கணும்ன்றதுக்காக. அவளுக்கு இது எத்தனை பிடிவாதம், சமயத்தை குழந்தைகளுடைய பிடிவாக எல்லாம் பாத்துட்டு அப்பா அம்மா எப்படி என்ன மாதிரியும் முடிச்சு வச்சிருக்கோம், கோவத்தை பாரு, பெரிய பெருமை. என்னமோ வேதவியாசர் வந்து என் பிள்ளை என்ன மாதிரியே பாகவதம் சொல்றான்னு சொல்லி பெருமைப்பட்டான். நியாயம் என்ன விட என் பிள்ளை ஒசத்து, என்ன விட மூக்கு மேல கோவம் வருதுன்னு அப்பா அம்மா பெருமைப்படுறா. வேதவியாசர் என்ன விட என் பிள்ளை பரவாயில்ல சுகபிரம்மம், காமமே இல்லாம போயிட்டு இருக்கான்னு சொன்னா அது ஒரு பெருமை. நமக்கு என்ன தெரியும், அப்ப யாருடைய சுபாவத்தையும் நம்மளால மாற்ற முடியாது. என்ன புரிஞ்சு பகவான் அதான் சொல்லுவான், எல்லாமே நான் தான் காரணம். அப்ப யாருடைய சுபாவமா அது மாறணும்னா சுபாவத்துக்கு காரணமான அவனிடத்துல நீங்க சரணாகதி பண்ணணும். நம்ம சுபாவத்தை மாற்ற முடியல இல்லையா, நம்ம என்ன மூலம் பண்றோம், எவ்வளவு முயற்சி பண்றோம், ஒவ்வொரு நிகழ்வு ரெவல்யூஷன், இனி மேல் போகப்பட மாட்டேன். நிறைய உண்டு, அது உங்களுக்கு தெரியும். பார்த்தா சண்டை வந்துடும், ஏதாவது டிவி பார்க்கணும், இனிமேல் இந்த வீட்டில் டிவி பார்த்தேன்னா ஒரு 8 மணி நேரம் தாங்கிட்டுனா பெரிய விஷயம். அப்பயே முடியல, அப்புறம் சொல்றோம் நம்மள என்னால மாத்திக்க முடியல. அப்ப நம்ம சுபாவம் மாறணும்னா பகவானுக்கு சரணாகதி பண்ணா இந்த சுபாவம் மாறும். ஏன்னா நம்ம கர்மாவை அனுசரிச்சு ஒரு சுபாவம் இது, கர்மாவை அனுசரிச்சு ஒரு சுபாவம். நம்முடைய கர்மா எங்க ஆதி நமக்கு தெரியல, ஆனா சுவாமிக்கு தெரியும். அப்ப இத்தனை விதமான சுவாவமும் அவரிடத்திலேந்து வர்றதுனாலே பயமோ கவலையோ குழப்பமோ சந்தேகமோ ஆனந்தமோ துக்கமோ அகீர்த்தியோ கீர்த்தியோ மத்த ஏவம் பிரதக் விதாக, என் கிட்டேந்துதான் பகவான் அடிச்சு பேசுறான். மத்த ஏவம் பிரதக் விதாக, என்னிடத்துல இருந்தாப்பா எல்லாம் வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுவாவம், எத்தனையும் எங்கிட்டதான் வராது. அப்ப யாருடைய எதை சுபாவம் பார்த்தாலும் இது சுவாமியுடைய சுபாவம். அப்ப பார்த்தா பாதி டென்ஷன் விட்டு போயிடும், ரொம்ப கோபிஷ்டன் அவன் மூடன் சுவாமியோட சுபாவம். அப்ப பாதிக்காது. அதனாலதான் ரிஷிகள் மகாத்மாக்கள்லாம் சாபம் கொடுத்தா கூட அவளுடைய அந்த சுபாவம் மாறத்துக்காக கொடுக்க அவளை வெறுக்கல. நம்மளாம் பர்சனலா ஒருத்தருடைய கெட்ட குணத்தை அவளை வெறுக்கிறோம், நமக்கும் ரிஷிகளுக்கு அதான் வித்தியாசம். அவளுடைய கெட்ட குணங்களை வெறுத்து அவளை திருத்தறதுதான் பெரியவாளுடைய வேலை. பர்சனலா எந்த ஒரு ஜீவனையும் எந்த ஆச்சாரிய புருஷாலும் நாரதரும் வெறுக்கல. அதனால நலகோபுரன் மணிகிரீவனுக்கு சாபம் கொடுத்து சாப விமோச்சனம், ஏன் சாபம் கொடுக்கணும், அவரது சாப விமோச்சனம். இவளை சரி பண்றதுக்காகத்தான் சாபம், சரி ஆகிறதுக்கு தான் சாப விமோச்சனம். அதுவும் இது தாமோதர மாசம், கண்ணனை யசோதை கட்டி போட்ட மாசம். வடக்கெல்லாம் நம்ம தெற்குல அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது, வடக்குல அவளுக்கு கார்த்திகை ஆரம்பிச்சாச்சு. சோ இது தாமோதர மாசம், யசோதை கிச்சாவை கட்டி போட்ட மாசம், யசோதை மாதிரி கிச்சாவை நம்ம கட்டி போடுறதுக்கான மாசம் இது தாமோதர மாசம். இது தாமோதர மாசத்துல டெய்லி நெய் விளக்கு ஏற்றது ரொம்ப விசேஷம். பகவானுடைய சன்னிதியில கோவில டெய்லி கொண்டு நெய் கொடுங்க, இல்லாட்டி ஆத்திர சுவாமி பக்கத்துல நெய் விளக்கு ஏற்றது, அவ்வளவு விசேஷம். தாமோதர மாசத்துல அத்தனை விசேஷம், அஜ்ஞானம் எல்லாம் நாசமாகும் அப்படின்ற. அப்ப பகவான் இப்ப இந்த புத்தி ஞானம் அசம்போக பகவான் சொல்ல எல்லாம் என்னிடத்துல இருந்து. இப்ப நீ பகவத்கீதைக்கு வரணும்னு புத்தி அவன் கொடுத்தான், இல்ல வேலை இருக்கு பிறந்தாள் நாளைக்கு போகலாம் லேட்டா போய்க்கலாம். ஒரு பக்கம் அவன் சொல்றது இன்னொரு பக்கம் இல்ல பெள்ளம் பெள்ள 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 புத்தி ஞானம் அசம்போக. ஒரு மோகம் வந்து வேலை இருக்கும், திடீர்னு மழை பெஞ்சு கொடுத்துனா பார்க்கலாம், ஒரு 8 ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போகலாம், 1 மணி நேரம் உட்கா டைம் இருக்கணும், 1 மணி நேரம் உட்காந்துட்டு போகலாம், 2 மணி நேரம் உட்காந்துட்டு போகலாம்னு ஒரு மோகத்தோட வந்தோன்னு இந்த பகவத்கீதை விஷயம் இருக்கு. அசம்மோக புத்தி ஞானம் அசம்மோக க்ஷமா, பொறுமையோட உட்காந்து கேட்கல க்ஷமா, இது சத்தியம் சத்திய உணர்வு க்ஷமா, சத்தியம் தம சமக சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயம் ஏவச்ச அஹிம்சா. ஹிம்சை பண்ணாம உட்காந்துருக்கணும், இப்பதான் அஹிம்சையில் இருக்கு. அஹிம்சானா அடுத்தவாளை இம்சிக்கிறது இல்லை, தன்னை இம்சிக்கிறது கூட உண்டு. தன்னை இம்சிக்காம இருக்கிறதும் அஹிம்சா. அடுத்த ஜீவன நம்மளும் நம்மளை கஷ்டப்படுத்துக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தாலையும் கஷ்டப்படுத்தப்படாது, நாமும் கஷ்டப்படக்கூடாது. இதுதான் சத்தியம். அந்த அஹிம்சா, சமதா, துஷ்டி உள்ளவன் சந்தோஷம் ஆகுது இல்லையா? தப்போ இப்ப உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். தப்போ தானம் யசோ அயசக, யாருக்கா தானம் கொடுக்கிறோம், நான் கொடுத்தே அப்படின்னு நினைக்கப்படாது. பகவான் கொடுக்கற சான் நம்மளாம் கொடுப்போமா? உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இதுவே விஸ்தாரமா நான் சொல்லணுமா? முக்காவாசி தானம்னா நமக்கு பாரமா இருந்தா கொடுத்துருவோம். இது இப்போதைக்கு அதான் தானம். எங்காத்துல இடைஞ்சலா இருக்கு, உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்குமே முதல்ல சொல்லிடுவோம். அப்புறம் எங்காத்துல இடைஞ்சலா இருக்கு, ரகசியமா சைலண்டா குரல் பாதிக்கையே வந்துடும். உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும், எங்காத்துல இடைஞ்சலா சும்மா கிடக்கு அப்படின்னாலே இது தானம் இல்ல, தள்ளி விடுறா. நிறைய பேர் எங்கிட்ட குருஜி வேணுமாங்களா, உனக்கு கஷ்டமா இருக்கு எங்கிட்ட தள்ளுறியானே கேட்டு. அப்ப தானம், அப்ப தானம்ன்ற ஒரு புத்திய மகாபலிக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணிட்டு புத்திய கொடுத்து வாங்கின்றவன் வாங்க. கொடுக்காதேன்னு தடுக்கிறாரா சுக்கராச்சாரியார்? கொடுக்கணும்ன்ற புத்தி எங்கே இருக்கா? மகாபலிக்கு வந்து நான் கொடுறான்னு உள்ளுக்குள்ளேந்து இவன் தூண்டினா, இவனே தூண்டினா இவனே வாங்கின்றான். தானம் கொடுக்க தூண்டதும் அவனே. நீங்க தானம் கொடுக்கும் பொழுது அவளுக்குள்ளேந்து அந்தரியாமியா வாங்கிக்கிறதும் அவனே. அப்ப அகம்பாவமே தான் நம்ம என்ன நல்ல குணங்கள் இருந்தாலும் சுவாமி தூண்டினார் அப்படின்னு நினைச்சுக்கணும். கெட்ட குணங்கள் இருந்தா சுவாமி இதை மாற்றி கொடுத்தது. இதுதான் விஷயம். பகவான் சொன்ன எல்லாம் நான் தான். பவந்தி பாவா பூதான மத்த ஏவ பிருதக் விதாக. அப்ப எந்த ஒரு எமோஷன் வந்தாலும் நான் ஏன் இப்படி பயப்படுறேன் ஓ அப்படி நினைக்கப்படாது. பிரபோ இந்த பயத்தை கொடுத்துருக்க, இந்த பயத்தை மாற்றி கொடுத்துரு. எங்கிட்ட உண்டாகிறது என்ன சொல்றான்? இந்த பயத்தை மாற்றி கொடுத்துருப்பா, இந்த சந்தேகத்தை மாற்றி கொடுத்துருப்பா, இந்த கவலையை மாற்றி கொடுத்துருப்பா, இந்த ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்க மாத்தி கொடுத்துருப்பா. ரொம்ப அழகா மாறும், ரொம்ப அழகா நம்முடைய காமத்திலேந்து எல்லாத்தையும் மாற்றுவான் பகவான். நான் சரியில்லை அப்படின்னா தன்னை சுய பச்சாதாபத்துல நொந்துக்கவும் படாது, ஆகா நான் பெரியவன் நினைக்கவும் படாது. எல்லாம் சுவாமி கொடுத்துருக்கா, அதனால அவரே மாத்தி கொடுப்பார்னு பிரார்த்திச்சுக்கணும். இந்த சுலகம் யோசிக்க யோசிக்க தான் புரியும். ஆனா எல்லா விதமான பாவமும் அவரிடத்திலேருந்து சித்திக்க, உற்பத்தி விநாசம் கீர்த்தி அபகீர்த்தி எல்லாமே சுவாமி தான். சரியா? எத்தனையோ ஆழ்வார்கள் தவறு பண்ணி திருந்துறான்னு காண கிடைக்க, எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் உருப்படாம போய் திருந்துறான்னு காண கிடைக்க. அப்ப இந்த பாவத்தை கொடுத்து உருப்பட வைக்கிறது சுவாமி. அப்ப அதே சுவாமி நம்மளையும் உருப்பட வைப்பார் அப்படின்னு ஆச்சரியமா அவ்வளவு அழகா சொன்ன பகவான் அடுத்து சொல்றார். மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா சாதா ஏஷாம் லோக இமா பிரஜாஹா. பகவான் ஆச்சரியமா சொல்றார். மகரிஷிகள் சப்தரிஷிகள்லாம் சொல்றது இல்லையா? மகரிஷிகள் மகர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா. இந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் முன்னாடி வந்த சனகாதி முனிவர்கள் ஆச்சரியமான மனவஸ்ததா மனுக்கள், நிறைய மனுகள் மனுக்கள்லாம் உண்டு. ஆச்சரியமா 14 மனு உண்டு. அதுல இப்ப நம்ம இருக்கிறது சுவாயம்புவ. ஒவ்வொன்றா சுவாயம்புவ மனு தான் ஆரம்பிக்கிறோம், முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம சங்கல்பத்தை சொல்லுவோம் வைவஸ்வத மன்மந்தரே. இப்ப ஏற்கனவே 6 முடிஞ்சாச்சு, 7 அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு. இப்படி இந்த மனுன்றது மனு காலம், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மனு இருப்பார். அந்த மனு கிட்டேந்து வந்ததுனாலே நாம மனுஷர்கள். மனுஷன் மனுஷின்ற வார்த்தையே மனு அங்கேருந்தா வந்தது. அதனால மனுஸ்மிருதி வசதி மனுஷாளுக்காக சொன்னது. அப்ப பகவான் சொல்றார் மகரிஷிகள் அந்த சப்தரிஷிகள் நான் சொல்லிட்டு அழகா அவர்களுக்கு முந்தியதான அழகான சனகாதி ரிஷிகள் மனு சுவாயம்புவ மனு சதரூப அவாதான ஆரம்பிக்கிறான். அவ்வளவு அழகா நம்ம வைவஸ்வத மன்மந்திரத்துல ஜோரா 28 சதுர்யுகத்துல கலியுகத்துல இருக்கோன்னு சங்கல்பமிடும். அதுக்கு முன்னாடி இவ்வளவு மன்மந்திரம் ஆயிருக்கு. அந்த மன்மந்திரத்துல இவ்வளவு மனு இருந்திருக்கா, சுவாயம்புவ மனு ஆரம்பிச்சு ஒவ்வொரு மனுவா பெயர் இருக்கு. அந்த மனு இப்ப வைவஸ்வத மன்மந்திரம் முடிஞ்சவொடனே அடுத்து இன்னொரு மனு, அடுத்து இன்னொரு மனு, அடுத்து இன்னொரு மனு. அழகா பிரம்மதேவருடைய அழகா ஒரு பகல்ல இவ்வளவு மனு ராஜ்ய பரிபாலனம் பண்றான். 1000 சதுர்யுகம் பிரம்மாவுடைய ஒரு பகல். 1000 சதுர்யுகம் நம்ம அதுல 28வது சதுர்யுகத்துல இத்தனோண்டு கலியுகத்துல ஏதோ 50 100 இதுல நாம தெரியவான்னு சொல்லிச்சு அவ்வளவு அநியாயம். பிரம்மாவுடைய கணக்குல கூட நம்ம வரமாட்டோம். பிரபோ பிரம்மா முன்னாடி போய் நான் வைவஸ்வத மன்மந்திரத்துல 28 சதுர்யுகத்துல கலியுகத்துல 5105வது வருஷம் அப்படின்னா என்ன ஒண்ணு சொல்லு, நீ சொல்ற காலம் எதுவும் எனக்கு புரியல. இப்படின்றதுக்குள்ள எனக்கு பல மன்மந்திரம் போயிடுறதுராப்பா, இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும் சதுர்யுகம். அவ்வளவுதான், 1000 சதுர்யுகம் ஒரு பகல், ஒரு பகலாம். ஒரு 1000 சதுர்யுகம் ஒரு பகல்னா ஒரு சதுர்யுகத்துக்கு எவ்வளவு வருஷம் இருக்கும் பாத்துக்கோங்க. அதுல கலியுகம் மட்டும் 432000 வருஷம். அப்புறம் ஒவ்வொன்னா கூட்டிட்டே போங்க, 864, 1298, இப்படி லைனா இதெல்லாம் சேர்ந்து ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 1000 சதுர்யுகம் ஒண்ணுமே கிடையாது. பகவான் சொல்றான், அந்த மனு ஆச்சரியமான அந்த ரிஷிகள், அதிஆச்சரியமான சனகாதி முனிவர்கள், இவா எல்லாம் என்ன புரிஞ்சின்றவர்கள், அவர்களிடத்திலேந்தான் எல்லாமே சிருஷ்டியாச்சு. அவெல்லாம் என்ன புரிஞ்சின்றவ, அதனாலே சுவாயம்பு மனதெல்லாம் கையை கூப்பி இந்த வராகிற ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றா, ஜம்முன கை கூப்பி இந்த ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு காண கிடைக்கிறது இல்லையா. அவா எல்லாம் என்ன புரிஞ்சின்றவா, அவர்களிடத்திலேந்தான் எல்லாம் சிருஷ்டியாக. பகவான் சொல்ல இத்தனை பேர் நான் தான்பா சிருஷ்டி பண்ணேன், உனக்கு மூதாதனையா மூதாதையா எள்ளு பாட்டன் கொள்ளு பாட்டன் ஒவ்வொன்னா சொல்றேன் இல்லையா, இத்தனை பேரையும் படைச்சவன் நான், நீ யாரெல்லாம் வசத்தியா சொல்றையோ அத்தனை பேருக்கும் என்ன நன்னா தெரியும். அவனே சொல்றான் அவளுக்கே என்ன ஒழுங்கா தெரியாது. அத்தனை வசத்திப்பான மகர்ஷேக சப்தபூர்வே சத்வாரு மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாஹா, எல்லாரும் என் சங்கல்பத்தினாலே உண்டானவர்கள். அவனுடைய சங்கல்பத்தினால மனுக்கள், அவனுடைய சங்கல்பத்தினாலே சப்தரிஷர், அவனுடைய சங்கல்பத்தினாலே பிரம்மதேவர், அவனுடைய சங்கல்பத்தினாலே சனகாதி முனிவர்கள். அவாக்கிட்ட இருந்து வந்தவா நாம, சங்கல்ப மாத்திரத்துல அவளை படைச்சான். எவ்வளவு பெரியவன் பார்த்துக்கோ, அவ்வளவு பெரியவன் தான் அனந்தபுரத்துல பத்மநாபனா படுத்தான். இவ்வளவு பெரியவன் ஏதோ கன்னிமாங்கா சாப்பிட்டு அவமா படுத்துக்கா நினைச்சுன்றாரு. கன்னிமாங்கா மரத்தை மரத்தை விதைச்சதும் அவர் தான், அதை உப்பு கொடுத்ததும் அவர் தான், ஊற வைக்கிறதும் அவர் தான், கன்னிமாங்காவா ஊறதும் அவர் தான், பிரசாதமா சீகரிக்கிறதும் அவர் தான், நமக்கு பிரசாதம் கொடுக்கறதும் அவர் தான். சங்கல்ப மாத்திரத்தினாலே இத்தனையும் பண்ணக்கூடியவன டெய்லி போய் தொழுதுன்னு இருக்கிறது. சங்கல்ப மாத்திரத்தினாலே பிரம்மதேவரை சிருஷ்டிக்கிறான், சங்கல்ப மாத்திரத்தினாலே சப்தரிஷிகளை காப்பாற்றுறான், சங்கல்ப மாத்திரத்தினாலே மனுக்களை நிர்வாகம் பண்ண வைக்க வேண்டியவன், சங்கல்ப மாத்திரத்தினால் இத்தனையும் பண்றவன் நமக்கு தேவேன்னு சாதாரண கண்களுக்கு பவிக்க, இந்த கண்ணுக்கு பார்க்கிற சக்தியை கொடுத்தவன், சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தவன், இத்தனையும் பண்ணிட்டு தேவேன்னு படுத்தான். அப்ப எத்தனை பெரியவன் பார்த்துக்கோ, இதுவே விபூதினா ஆரம்பிக்கவே இல்லை இது. இதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் கேட்க போறான் கேள்வி, கேட்கறதுக்கு முன்னாடியே விபூதி இவ்வளவு பிடிச்சிருக்கேன், அவ்வளவு பெரியவன்டா, அவ்வளவு பிரியவன்டா, நான் அவ்வளவு பிரியவன்டா, சங்கல்ப மாத்திரத்தினாலே பெரிய பகவான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க. அவசியம் உண்டா? ஒரு கொசுவை பிடிச்சி என்னைக்கா பேசியிருக்கல, ஒரு திருநாய் கிட்ட என்னைக்கா பேசியிருக்கல, ஒரு பண்டி கிட்ட என்னைக்கா பேசியிருக்கல, ஒரு புழு கிட்ட என்னைக்கா பேசியிருக்கல, அதை விட கேவலம் நம்ம சுவாமி முன்னாடி அந்த அளவுக்கு கூட ஒண்ணும் இல்லை நம்ம. ஆனா அவர் நம்ம கிட்ட பகவத்கீதைன்னு பேசிட்டு இருக்க. பெரியவன் சங்கல்பமா பிரயத்தனம் இல்லாமல் எவ்வளவு பிரயத்தனம் பட வேண்டியிருக்கு, சங்கல்ப மாத்திரத்தினாலே சர்வத்தையும் பண்ணக்கூடிய விபூதி உடையவன், அத்தனை ஒரு சக்தி உடையவன் தேவேன்னு நமக்காக வேட்டையாடுறான், நமக்காக ஆராதிக்க வரான், நமக்காக டெய்லி காத்தாலும் 3 மணிக்கு எழுந்துக்கிறான், நமக்காக நம்ம கொடுக்கிற வஸ்திரத்தை கொடு சாத்தின்னு இருக்கான், நம்ம போடுற மாலையை கழுத்துல தரிக்கிறான். என்ன அவசியம் இருக்கு? நம்ம ஏதாவது வேண்டிண்டு பால் பாயச நிவேதனம், நான் இன்னைக்கு பால் பாயச நிவேதனம், நான் இன்னைக்கு பால் பாயச நிவேதனம், நான் இன்னைக்கு பால் பாயச நிவேதனம், ஒரு நாள் பண்ணிட்டு 1000 தடவை சொல்லிட்டு இருக்கோம். பகவான் இப்படி பாக்குற, நீ பண்றதை ஏத்துக்கிற நான் பெரியவனா, பண்ற நீ பெரியவனா, ஆனா பெரியவன் அவருக்கு இந்த பால் பாயசம் சாப்பிட்டு ஜீவிக்கணும்னு அவருக்கு ஒரு தலையெழுத்து உண்டா? அவர் நம்ம கிட்ட ஒரு பால் பாயசம் வாங்கி சாப்பிடுற நிலைமையில அவர் இருக்காரு. 1.5 லட்சம் கோடி அவர் வச்சுட்டு இருக்காரு. ஊருக்கே டெய்லி பால் பாயசம் அவரு கொடுக்கலாம், உலகத்துக்கே கொடுக்கலாம். 1.5 லட்சம் கோடிக்கு நம்ம ஒரு பால் பாயசம் அதை வாங்கிக்கிறான் பாருங்க, இதுதான் நம்மளுடைய விபூதி. இத்தனை ஐஸ்வர்யத்தை ஒதுக்கி தள்ளிட்டு என் குழந்தை கொடுக்கிறது, என்ன நம்பி இன்னைக்கு பாயசம் கொடுக்கிறது, வேண்டியது நடந்தா பால் பாயசம் கொடுக்கிறேன்னு கேட்டு எடுத்து நடத்தி கொடுத்துட்டேன். ராசியோட பால் பாயசம் கொடுத்துடுது, அதுதானே அழகு. அழ வேண்டாமா? ஐயோ, இன்னைக்கு நான் பால் பாயசம் கொடுக்கிற அளவில் சுவாமி வச்சிருக்காரே, நான் கொடுத்ததை வாங்கிட்டாரே. அந்த நிவேதனம் பண்ண பால் பாயசத்தை கோவில்ல இருந்து நம்ம கொடுத்தா வாங்கறதுக்கு ஒரு 10 பேர் நம்ம கண்டு கொண்டு கொண்டு நிக்க வைக்கிறானு. அந்த 10 பேர் நம்ம சம்பாதிச்சோமா? நம்ம டோக்கன் கொடுத்தோமா? நீங்க யாரா வாங்கணும்னு கெஞ்சினோமா? நம்ம கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு அந்த 10 பேரை நீ போய் வாங்கன்னு புத்திய கொடுத்து போய் வாங்கி குடின்னு நம்ம கொடுத்த பால் பாயசத்தை வாங்கி குடிக்கிறது 10 பேரை அனுப்புறதும் அதே பத்மநாபன். இப்பேற்பட்ட விபூதி உடையவர் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரியவன் பத்மநாபன், அவ்வளவு பெரியவன் குருவாயிர. 12:30 மணிக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் எழுந்துக்கணுமா, எழுந்துக்கணுமா? அந்த பிள்ளை 2:30 மணிக்கு நிர்மாலியத்தை நிக்கணுமா? அது கொஞ்சம் பாவம் கால் தரவே நொந்து போயிடாது. தேவியே எத்தனை வருஷமா நின்று இருக்கு, குறைஞ்சபட்சம் 5100 வருஷமா அந்த கொஞ்சம் நின்று இருக்கு. இன்னைக்கா கால் பிடிச்சு விடணும்னு நமக்கு தோன்றதா? நிர்மாலியத்தை தொழவே முடியல. நாங்க 10 மணிக்கே நிர்மாலயம் நின்றுட்டோம். குருவாயப்பன் பாக்கலாம், இன்னைக்கு நீ நிர்மாலயத்துல பாக்குறதுக்கு நான் 5100 வருஷமா நின்று இருக்கேன்பா. ஒரு நாள் நிர்மாலயத்துக்கு நம்ம நின்றத ஒரு 100 வருஷம் சொல்லுவானா? அவன் 5100 வருஷமா நிக்கிறான். இதுல பாண்டங்கன் இன்னும் வசத்தி, அவனை தொட்டு தொட்டு காலெல்லாம் நொந்து போயிடுச்சு. ஆனாலும் இன்னைக்கு தொட விட்டுருக்கான் பாண்டுரங்கன் பண்டரீநாதன். சித்தான பெரியவன் இவ்வளவு யுகூதி உடையவன், நம்ம போய் தொடணுமா? தொடறதுக்கு ஏதாவது ஒரு ஓரத்துல ஒரு லெவலேஷம் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா நமக்கு சொல்லுங்க. வேதம் சொல்றதுக்கு, பாகவதம் பாராயணம் பண்றதுக்கு ஒரு லெவலேஷன், நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு தகுதி ஒண்ணுமே இல்லை. ஆனா தகுதியை கொடுத்து பாகவதம் வாசி, நாராயணி பாராயணம் பண்ணு, தன்றிபுரம் வா, என்ன கொடு, குருவாயூருக்கு வா, நிர்மாலியத்தை நில்லு, நாராயண சரஸ்வ குழி கோவிலுக்கு வா. எத்தனை 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 6 வயசு நமக்கு, 6 மாசம் நமக்கு அன்னப்பிராசனம் பண்ணிருப்பான். நமக்கு ஏதானும் தெரியுமா சுவாமின்னா? சுவாமியோட வைபவம் தெரியுமா? ஆனா குருவாயூர்லயோ பத்மநாபனுக்கு அடியிலே உட்கார்ந்துட்டு அந்த பிரசாதம் நமக்கு என்னன்னே தெரியாத வயசுல பிரசாதத்தை கொடுத்த பகவான், நம்ம முதல் முதல்ல சாப்பிடுற அன்னத்தை கொடுத்த பகவானுக்கு ஆயுஷ் முழுக்க கொடுக்க தெரியாதான். விவரமே தெரியாத சமயத்துல காப்பாத்தின பகவானுக்கு இப்ப காப்பாத்த தெரியாது. இவ்வளவு பெரிய விபூதி உடைய சாதாரணப்பட்டவன் இல்லை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் விபூதி யோகத்தினுடைய மகிமை. அத்தான பெரியவன், எல்லாத்துக்கும் காரணமான நமே சுரகனாகான். எனக்கு சுரகணர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் எனக்கு தெரியாதுப்பா, அவர்களுக்கும் மேலே நான். யார் சிறப்பில்லாதவன், எல்லை இல்லாதவன், லோக மகேஸ்வரன் அறிகிறாள், அவள் எல்லா பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறாள். பயம், கோபம், ஞானம், புத்தி, அசம்மோக, சத்தியம், தமக்ஷமக, சுகம், துக்கம் எல்லாம் என்கிட்ட தான் வரது. அவனே சொல்றான், எல்லாத்துக்கும் ஆதினு சொல்லும்படியான மகர்ஷிகள், அத்தியாச்சரியமான சனகாதி முனிவர்கள், அற்புதமான மனுக்கள், இவெல்லாம் என் சங்கல்ப மாத்திரத்தினாலே வந்தவாடா அர்ஜுனா, சங்கல்ப மாத்திரத்தினாலே வந்தவா. அவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவா, நான் சொல்றது அப்படியே கேட்கிறவா, நீயும் கேளு. என் சங்கல்ப மாத்திரம், எல்லாம் சங்கல்ப மாத்திரம். ராத்திரி தூங்குறவன் அவன் சங்கல்ப மாத்திரம், கபர ஏதுக்கான அவன் சங்கல்பம். பெரிய வைபவம் விபூதி, இதுவே பெரிய விபூதி. ஒரு நாள் நம்ம தூங்கிறக்கான, இத்தனை வருஷம் எத்தனை பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காரு. எத்தனை நாள் பெருமாளை திட்டிருக்கோம், திட்டினதுக்கு தூங்க விடாமே பண்ணணும். நியாயமா பார்த்தா திட்டிட்டு நல்லா தூங்குவோம், சௌக்கியமா புரட்ட விட்டு தூங்குவோம். அப்ப கூட தூங்க வைக்கக்கூடிய கருணாசாகர் அவ்வளவு பெரியவன். அப்ப இவ்வளவு பெரிய விபூதி உடையவன் உங்களை எல்லாம் பார்த்துப்பான். அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன்டா, அதுக்குதான் அவ்வளவு பீடிகை. அவ்வளவு பெரியவன்பா, கொஞ்சம் நம்ப பிளீஸ், கொஞ்சோட என்ன நம்ப, ஒரு ஓரத்துல நம்ப. நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன், உனக்கு பண்ணி வைக்க மாட்டேனா? கொஞ்சம் நம்பேன்பா. எறும்புக்கும் கொசுவுக்கும் புள்ளக்குட்டியை கொடுக்கிறேன், உனக்கு கொடுக்க மாட்டேனா? கொஞ்சம் நம்புப்பா. பைசாவே இல்லாத சிங்கம் புலியே வாழ வைக்கிறோம், ஒன்ன வாழ வைக்க மாட்டோம், கொஞ்சம் நம்புப்பா. எங்கயோ பாலைவனத்தில் இருக்க ஒட்டகத்துக்கு தண்ணியை கொடுக்கறோம், உன்னை காப்பாத மாட்டோம், கொஞ்சம் நம்புப்பா. தாய் தேள் செத்து போய் தான் தேள் குட்டி பிறக்கும். தாய் தேளுக்கு அப்படிதான் பகவான் அப்படி சிருஷ்டிச்சிருக்கான். தேள் வயிறு வெடிச்சுதான் தேள் குட்டி வரும். வெடி தேள் போடும், அடிய பெருகி போயிடும். பகவான் அப்படி வச்சிருக்காரு, தேள் வயிறு வெடிச்சு அது செத்து போயிடும், அதுக்கப்புறம் தான் குட்டி வெள்ள வரும். அம்மாவே இல்லாத அந்த குட்டியை காப்பாற்றுறதே பகவான் நம்மளையும் காப்பாற்றும். ஆமையுடைய முட்டை இங்க மண்ணில் பதிச்சு வைக்கிறதே முட்டையிலே உடச்சென்று ஆமை இந்த முதலையெல்லாம் வெளில வந்து கடலுக்குள்ள ஐசிண்டு போகிறான். அதே ஹரி இவ்வளவு பெரியவன் நம்மளோட பேசிட்டு இருக்கான். அதே ஹரி நம்ம வாழ்க்கையை நடத்துவான். அதனால உங்க ஆபீஸ் விஷயமா இருக்கட்டும், வீட்டு விஷயமா இருக்கட்டும், வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், கல்யாண விஷயமா இருக்கட்டும், புள்ள விஷயமா இருக்கட்டும், பிள்ளையோட புள்ள விஷயமா இருக்கட்டும், பிள்ளையோட வீசா விஷயமா இருக்கட்டும், கிரீன் கார்டா இருக்கட்டும், என்னவனா இருக்கட்டும், இல்லடி பிள்ளையுடைய பக்தியா இருக்கட்டும், இல்லடி வம்சத்தினுடைய பக்தியா இருக்கட்டும், அத்தனையும் சங்கற்ப மாத்திரத்தினாலே பண்ணக்கூடிய சக்தி படைச்சவன் உங்களோட இருக்க. அதனாலே காலத்தை அவன் பண்ணுவான் தைரியமா. அவன் பார்த்தவன் சங்கல்ப மாத்திரத்தால் இத்தனையும் பண்ணக்கூடியவன் உன்னையும் காப்பாற்றுவான். நெஞ்சு நிமிடம் சங்கல்ப மாத்திரத்தால் என்னை காப்பாற்றுவான். கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டும். சங்கல்ப மாத்திரம் சங்கல்பம், சங்கல்பம் பண்ணா மழை பெய்யும், சங்கல்பம் பண்ணா மழை நிற்கும், சங்கல்பம் பண்ணா சூரியோதயம். சங்கல்பத்தினாலே சமப்பட்டு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த மொபைல் அலாரம் போகணும் வச்சா சபாடா, அதுக்கப்புறம் மொபைல் பாடு, அதுக்காக அருவா அடிக்கணும். சமயத்துல பேட்டரி போய் ஆஃப் ஆயிடும், ஆனா அலாரத்தை மட்டும் கரெக்டா முடிச்சுக்கணும். மொபைல் இந்த ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜில முதல்ல வந்தது பிரளயத்துக்கு அப்புறம் பகவான் சிருஷ்டிக்கிறான் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அப்படி நடந்துருக்கு. அப்ப இவ்வளவு பெரியவன் அனாதியானவன் பிறப்பில்லாதவன் என்ன காப்பாற்றுவான், இதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு விபூதி. இதுதான் ஒரு சும்மா ஒரு 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 டிராப், 1,00,000 கோடியில ஒரு தங்க அரிசியை கீழே போட்டு பருங்கும் அப்படின்னா அவ்வளவுதான். இதோண்டு ஒரு உமி அவ்வளவுதான், இது உமிதான். இது கூட அரிசி பிறகு உமி, அந்த அரிசியை உரிச்ச நெல்லோட தோல் இருக்கு பாருங்க உமி, அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது. இப்ப எவ்வளவு பெரியவன் பாத்துக்கோங்க, அந்த விபூதியத்தான், அந்த விபூதி பலத்தினாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், வாழப்போறோம், வாழ்வோம், நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். நீங்க சொன்ன விஷயத்த திரும்பி திரும்பி நினைச்சு பாருங்க. தத்வார்த்தம் எல்லாம் படிச்சாலாம் வேண்டாம், இதான் அர்த்தம். இதுக்குள்ள ரொம்ப அப்படி யோசனை பண்ணி அத்வைதம் விதிஷ்டாத்வைதம் துவைதம் அதெல்லாம் அடுத்த லெவல் போல, நம்ம முதல்ல இது புரிஞ்சுப்போம். அதெல்லாம் அடுத்த லெவல், எல்லாம் ஒரே லெவல் தான் கிடைச்சிருவே முடிய போறது. இதெல்லாம் ரொம்ப அப்படி தத்துவார்த்தமா, இதுக்கு இப்படி அர்த்தம், அதுக்கு அப்படி அர்த்தம், ஒரு அர்த்தம் ஒழுங்கா புரிஞ்சாலே போதும். இதுல ஒரே அர்த்தம் தான் பத்மநாபர் பெரியவர், நம்ம ஒண்ணும் இல்லை, அவர் காப்பாற்றுவோம். நீதி விஷயம் நாளை ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Jai Sadguru Maharaj Ki Samasta Bhagavadalku Govinda Nama Sankirtanam Govinda Govinda Jai Janaki Kanta Smaranam Jai Jai Rama Rama கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனந்தபுரி க்ஷேத்ரகீ ஜெய் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி நாயிகா சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாப ஸ்வாமிகி ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி வராஹமூர்த்திகி ஜெய் ஸ்ரீ சீதாராமச்சந்திரமூர்த்திகி ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப பத்மநாப. இன்னொரு நாலு நாளைக்கு இந்த இடத்துல இந்த பகவத்கீதா விஷயம் காத்தால டெய்லி ஸ்ரீவராகம்லேந்து ஸ்ரீமதி சுரேஷ் ஸ்ரீமான் ஸ்ரீ அனந்தநாராயணன் உஷா அனந்தநாராயண வாத்துல காத்தால பகவானுடைய தாமோதரிலே ஆழ்வார்கள் அனுபவமா அனுபவிச்சுருக்கும் காத்தால ஏழுலேருந்து எட்டு அதுக்கும் தான் ராதே கிருஷ்ணன். இந்த விஷயங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்ல டெய்லி வரும். யாருக்கா வேணும்னா என் நம்பரை கேட்டு வாங்கிக்கோங்க. என் நம்பருக்கு உங்க பேர் மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்பினா குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். இந்த சத்விஷயம் எல்லாமே வாட்ஸ்அப்ல டெய்லி வரும். ராதே கிருஷ்ணன்.